ஹலோ அரவிந்த், சுவாமி பண்டி கிடையாது.
வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபாத்தபோதம்தயுக்மதரதீருஹபிருங்கராஜம் ஸ்ரையந்தயுக்மகிருதபூரிபரிஶ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே. தேவாதிநாதகமலாவிரதநேசபூர்வாம் தீப்தாந்தராம் வகுலபூஷணநாதமுக்யைஹி ராமானுஜப்ரபிருதிபிஹ் பரிபூஷிதாக்ராம் கோத்ரீம் ஜகந்தி குருபங்க்திமஹம் ப்ரபத்யே. ஸ்ரீமத் ஸ்ரீவாதயோகீஸ்வரபதவிநதம் லப்தவேதாந்தயுக்மோ ஸ்ரீமத் ஸ்ரீபாதூதேவி ராமானுஜமுனிலக்தலகாத் தத்பதன்யஸ்ததாரம் ஸ்ரீமத் ஸ்ரீவாதராமாவரஜமுனிமுனே ப்ராப்த மோக்ஷாஸ்ரவந்தம் ஸ்ரீமந்த் வேதாந்தராமானுஜயதி நிருபதிம் சம்சயே ஜானவார்த்திம் திசந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாதரங்காநுசரா கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்சிதகாமதேனும். ஸ்ரீமந்த் ஆண்டவன் பரம்பருடைய ஆச்சாரிய வைபவம் அனுபவித்துக் கொண்டு வரும். ஆச்சாரியர்களுடைய ஞானமும் அனுஷ்டானமும் வைராகியமும் பக்தியும் சொல்லுக்கு நிலமல்லாததாக இருந்தாலும் நம்மால் முடிந்தவரை சொல்லி அதனால் அவர்களுக்கு என்ன குறை உண்டாக்குகிறோமோ என்ற பயமும் கூட வருகிறது. இருந்தாலும் குழந்தை சொல்ல தெரிந்த வார்த்தைகள் தான் சொல்லுவான் என்று பார்த்திருக்கிறோம். அதுபோல் தெரிந்தவரையில் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். தேரழுந்தூர் ஆண்டவனுடைய திவ்ய பிரபாவம் சொல்ல சொல்ல அபாரமாய் இருந்தது. தேரழுந்தூர் ஆண்டவனுடைய கைங்கரியம் இன்று ஆடி மாதம் கிருஷ்ண பஞ்சமியிலே ஸ்ரீமத் தேரழுந்தூர் ஆண்டவன் யாரும் எதிர்பாராதபடி திடீரென்று திருநாட்டுக்கு எழுந்துருளியாயிற்று. ஆவணி புரட்டாதி அடுத்த மாதம் ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு ஷஷ்டப்த பூர்த்தி மகோத்சவம் வெகு விமரிசையாக நடத்த வேண்டும் என்று பெரிய ஏற்பாடுகள் செய்து வைத்திருந்த காலம். காஞ்சிபுரத்திலே எழுந்துள்ளிருந்தாச்சு ஸ்ரீமத் தேரழுந்தூர் ஆண்டவன். ஆனால் திடீரென்று திருமார்பிலே நோவி சாற்றிக்கொண்டு ஒரு மாதம் முன்னதாக திருநாட்டுக்கு எழுந்துருளியாயிற்று. ரொம்பவும் சோகமான தினம் அன்று. ஆசிரம பரம்பரைக்கு அப்பேற்பட்டதான ஒரு பெரிய அடி. அதுவும் இப்போ ஏற்பட்ட உயர்ந்த ஆச்சாரியர் ஜீவித காலத்திலே நம்மாழ்வாரோ இல்லை சாட்சாத்து சர்வேஸ்வரன்தானோ என்று சொல்லும்படியாக எழுந்தருளியிருந்த ஆச்சாரியரை இழந்தது நம் சம்பிரதாயத்துக்கு மாத்திரமில்லை, சேரந்தூராந்தவனை அனுபவித்து கொண்டு அவரை ரொம்பவும் தனக்கு கண் கண்ட தெய்வமாக போற்றி கொண்டிருந்த ஸ்ரீ வைஷ்ணவ லோகத்துக்கே ஒரு பெரிய ஒரு துக்கமான தினம் என்று. ஸ்ரீமத் ஆண்டவன் 1872 வருஷம் பிரஜோத்பத்தி வருஷம் ஆவணி மாதம் பூரட்டாதி திருநட்சத்திரம், ஆவணி பூரட்டாதி வழுத்தூர் ஆண்டவனுடைய திருநக்ஷத்திரம், அதே போல ஆச்சாரியருக்கும் திருநக்ஷத்திரம். 1932 ஆண்டு திருநாட்டு கோவிந்தருளியாச்சு, சரியாக 60 வருஷம், ஒரு மாதம் குறைவு. இந்த உபன்யாசம் தேரழுந்தூர் ஆண்டவனை பற்றி போன வாரம் முடித்ததாக நினைச்சுண்டு இன்றைக்கி ஆக்கூர் ஆண்டவனை பற்றி தொடங்கலாம்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நம்ம இந்த உபன்யாச சீரியலை தானும் ரெக்கார்ட் பண்ணி இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணி நிறைய பேர் எப்பொழுதும் ரசிக்கிறா போல இன்னும் ஈடுபடுத்தி கொண்டு வரும் நம்முடைய ஆர்வி ரகுவீர் தயாள் சுவாமி திருப்புல்லாணி சுவாமி இந்த வாரம் தேரழுந்தூர் ஆண்டவனை பற்றியே சொல்லணும். ஆண்டவனுடைய கைங்கரிய தினம், வருஷாராதன கைங்கரிய தினம் என்று விஜாபிச்சார். ஆண்டவனை பற்றி எவ்வளவு அனுபவித்து சொன்னாலும் அபாரமாயும் இருக்கும், முடிவில்லாமதாயும் இருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த சுவாமியினுடைய பிரார்த்தனை ரொம்ப உச்சிதமாக இருக்கிறது என்பதனால இந்த வாரமும் தேரழுந்தூர் ஆண்டவனை பற்றியே நாம் கொஞ்சம் அனுபவிக்கலாம். தேரழுந்தூர் ஆண்டவனிடத்தில் எவ்வளவு சௌலபிய குணம் இருந்ததோ அவ்வளவு ரொம்பவும் கொஞ்சம் கண்டிப்பானவரும் கூட. எல்லா இடத்திலும் பரம கருணையினாலே சௌலபியம், அதே சமயம் கண்டிப்பும் கூட. யார் சமாசிரயணம் பண்ண வந்தாலும் புருஷாளை கட்டாயம் சந்தியாவந்தனம் பண்ணணும். சந்தியாவந்தன மந்திரம் சொல்லு, இனிமேல் சந்தியாவந்தனம் பண்றேன்னு சொல்றவாள் கூட ஒத்துக்க மாட்டார். சந்தியாவந்தன மந்திரத்தை சொல்லு, மாத்தியானிக மந்திரத்தை சொல்லு, எடுத்து கேட்டாகும். இந்த மந்திரத்தை சொல்லு, இந்த மந்திரத்தை சொல்லுன்னு கண்டிப்பானவர். சந்தியாவந்தனம் பண்ணால் வழிய பிராமணியம் இல்லை. பிராமணியத்தை கூட காப்பாத்திக்க ஆசைப்படாதன் சமாசிரயணம் பண்ணி கொண்டு பரிசுத்தமான என்ன பகவத் கைங்கரியம் பண்ணிட போறார்? அந்த கைங்கரியத்தை போய் பெருமாள் ஏத்துப்பாரா? சமாசிரயணம் என்பது எதற்காக? நம்முடைய பிராமணியத்தை இன்னும் பரிசுத்தமாக்கி கொண்டு பகவத் கைங்கரியத்தை பண்றதுக்கு தகுந்த யோக்கியதையை சம்பாதிக்கிறதுக்கு தானே சமாசிரயணம். திருவஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகங்களை ஜபிக்கிறதுக்கு தானே, காலக்ஷேபம் பண்றதுக்கு தானே. இது எல்லாத்துக்கும் அடிப்படை யோகியதை பிராமணியமாச்சே. அதை கூட மதிக்க தெரியாம காப்பாத்திக்க தெரியாம என்று அந்த ஒரு கண்டிப்பு ரொம்ப. அது மாதிரியா அவருக்கு நடந்தது இப்படியான சில விஷயங்கள்லாம் பிரகிருத காலத்திலே நடக்குமோ நடக்காதோன்னு பயப்பட வேண்டிதான் இருக்கு. ஆனா திருவேந்திராண்டவனுடைய கண்டிப்புகள் ரொம்பவும் வசதியா இருக்கும். அதே போல திருவேந்திராண்டவனிடத்துல இன்னொரு ஒரு கண்டிப்பான விஷயம் உண்டு, அதுவும் இக்காலத்திலே சாத்தியமான்னு நினைச்சு பார்க்க முடியாது. கைங்கரிய பொருளுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டார். பாதுகைகளுக்கு கைங்கரியம் பண்ணுவது நிரவத்தியமா இருக்கணும், தோஷம் இல்லாம இருக்கணும், மன பாரிப்போடையும் பூரிப்போட இருக்கணும், அது ஸ்ரேயசு. என்னுடைய நம்முடைய ஆச்சாரிய பாதுகைகளுக்கு பணம் வாங்கி கொண்டு கைங்கரியம் பண்றவா வேண்டாம்னு திருவள்ளம் ரொம்ப வசதியா. எப்பேற்பட்ட ஆச்சாரியால், எப்பேற்பட்ட பாதுகை, இவ்வேறுபட்ட ஆச்சாரியாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு பணம் வாங்கி கொண்டு கைங்கரியம் பண்றது, அது கைங்கரியத்துக்கே தோஷமாச்சு. ரொம்ப கண்டிப்பா ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டார். எத்தனையோ பாகவதாளுக்கு வாரி வாரி கொடுப்பார், ஆனா கைங்கரியத்துக்கு என்று கைங்கரிய ஒரு ஆளுக்கு கொடுக்க மாட்டார். இதெல்லாம் இந்த காலத்திலே சாத்தியம் இல்லை. சொன்னா கோவிச்சுப்பா, அது பல விதமான பேச்சும் பேசுவா. ஆனா அவருடைய அந்த கொள்கை, அது உண்மையான பக்தி. நம்முடைய ஆச்சாரியாள் எவ்வளவு காப்பாத்துறவா, அவ கைங்கரியம் பண்ணா அவ காப்பாத்த மாட்டாளா? அவ பைசா வாங்கிட்டு தான், அவ பைசா வாங்கினாதான் நம்மளை நம்ம காப்பாத்திக்க முடியுமா? அது மாதிரியான ஒரு ரொம்ப. ஆனா ஆண்டவனுக்கு கைங்கரிய பொருள் அப்படி அமைஞ்சா, கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாம பரித்தியாகம் பண்ணி கொண்டு ஆச்சாரிய கைங்கரியம் ஜீவிதத்துக்கு கொடுப்பன இல்லையான்னு சொல்லி ஆசையா கைங்கரியம் பண்ணுவா. நிறைய பேர் கைங்கரியத்துல சேர்ந்துக்கணும்னு ஆசைப்படுவா. ஆண்டவன் தான் இந்த கைங்கரியத்துக்கு இவா போறோம் கைங்கரிய பொருள் என்றால், அவ கைங்கரிய பொருளையும் பரிக்கணுமோ இல்லையோ கூடயே சேர்த்து கொண்டு. அதனால அது கைங்கரியத்துக்கு கைங்கரிய சுவாமிகளை திட்டப்படுத்தி பாரு ஒழிய, கைங்கரியத்துக்கு நிறைய பேர் ஆசைப்பட்டு வருவா. சுத்தமா வந்து இருந்து வந்து கைங்கரியத்துக்கு ஆசைப்பட்டு வருவா. அது அவருக்கு நடந்த ஒரு பெரிய ராஜ்யம் அது. அந்த மாதிரியான ராஜ்யம் இக்காலத்துல எதிர்பார்த்தா வெய்வா எல்லாரும். அவரிடத்துல இருந்த ஒரு தனி பெருமை அது, அந்த மகிமை. அவர் அண்டினவா அப்படி க்ஷேமாவும் இருந்தா கைங்கரியத்துக்கு ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டா. அந்த மாதிரியாக அவர் ஒரு அந்த பாதுகா சாம்ராஜ்யம் நடத்தினார். அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா அதே சமயம் நிறைய சிஷ்யால் திரவியம் கொடுக்கறதெல்லாம் நாளைக்குன்னு வச்சுக்க கூடாதுன்னு. எப்படி அவர் கிரகஸ்தாசிரமத்துல நாளைக்குன்னு சேர்த்துக்கவே தெரியாம இருந்தாரோ அதே போலதான் சன்னியாசாசிரமத்திலையும். பணம் சேர சேர உடனுக்குடன் அத எந்த க்ஷேத்திரத்துல இருக்காரோ அந்த க்ஷேத்திரத்துல இருக்கிற பெருமாளுக்கு தலிகை, திருமஞ்சனம், திருவாபரணம், இது மூணும் அவருக்கு அடுத்தடுத்து தலிகை பண்ணி தலிகை பழிக நிறைய சமர்ப்பிக்கணும். அதே போல முடிஞ்ச வரைக்கும் நல்ல வசந்த வஸ்துக்களாக நல்ல பரிமள திரவியங்களை சேகரித்து சேகரித்து திருமஞ்சனத்துக்கு தந்து விடணும். திருமஞ்சனம் பண்ணி சேவிக்கணும். அடுத்தது திருவாபரணங்கள், இல்லை பெருமாளுக்கு ஏதாவது சமர்ப்பிக்க வேண்டியதான வாகனங்கள், இல்லைப்பா ஏதாவது சீரமைப்பு, அது மாதிரியாக. ஒரு சமயம் காஞ்சிபுரத்தில் இருந்தபோது ஒரு சுவாமி அப்போ கருடோத்சவம் நடக்க வேண்டியிருந்தது அந்த சுவாமி கோவிலுக்கு முக்கியஸ்தர். அவர் ஆண்டவனை சேவைக்கு வந்தபோது எதையாச்சா சொல்லியிருக்கார், இதோ இன்னும் 2 மாசத்துல கருடோத்சவம் வருது, கருடன் கொஞ்சம் இதுவாக இருக்கு, அதை கொஞ்சம் சீரமைக்க வேண்டியிருக்கு, சீரமைச்சா நன்னா இருக்கும். கூட்டு கேட்டேன், அந்த ஆசாரியை கூட்டு சபதியை கூட்டு கேட்டா 150 ரூபா ஆகும் அப்படின்றா. இப்போ உடனடியாக 150 ரூபா யார் கொடுப்பா என்று. இந்த 150 ரூபான்றது இன்னைக்கு சுமார் 100 வருஷம் முன்னாடி இந்த விஷயம். 100 வருஷத்துக்கு முன்னாடி 150 ரூபான்றது ரொம்ப பெரிய தொகைன்னு நாம் எல்லாம் தெரிஞ்சுட்டுருக்கோம். அப்போ காஞ்சிபுரத்தில் எழுதியிருந்தேன், 150 ரூபா, 150 ரூபாயா? அது சரி. அந்த சின்ன மாமான்னு ஒருத்தர், அவர் அப்போ கூட இந்த ஆண்டவன் பைசாவை தொடுறதில்ல, அந்த பைசாவை எல்லாம் சிஷ்யால் தான் யாராவது எடுத்து கட்டுவா போடுவா பொட்டியில் வைப்பா எல்லாம். அவன் சின்ன மாமான்னு ஒருத்தர் இருந்தார், அவரை கூப்பிட்டார், எவ்வளோ இருக்கு பொட்டியில் என்ன வச்சுருக்க பாரு அப்படின்னார். அவர் எண்ணி பார்த்துட்டு 150 ரூபா இருக்குன்னார். ரொம்ப சரியாக போச்சு, பெருமாள் வந்து கேட்குற கருட வாகனத்தை சரிப்படுத்திக்கணும்னு, 150 ரூபா இருக்க கொடுத்துருமே அப்படின்னார். அவர் எண்ணி பார்த்துட்டு அந்த சுவாமியினிடத்துல 100 ரூபா கொடுத்தார். அவர் 150 கொடுக்கல, ஒரு 50 ரூபா வச்சுட்டார். ஏன்னா ஆசிரமத்துக்கு வேற பைசா கிடையாது, இந்த 50 ரூபா பைசா தான். அது ஆண்டவன் கேட்டாச்சு, எவ்வளோ கொடுத்தீர் அப்படின்னு. அப்படியே 150 தான் இருந்தது, வேற இல்லை, அதனால 100 ரூபா கொடுத்தேன், 50 ரூபா நாளைக்கு செலவுக்காக வச்சுட்டுருக்கேன் அப்படின்னார். என்னடா அது, வைஷ்ணவன் பைசாவை மீத்தி வச்சுப்பானாடா, நாளைக்குன்னு வைஷ்ணவன் சேர்த்து வைப்பானா? முதல்ல பெருமாள் வந்து கேட்குறார், 150 ரூபா முதல்ல எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு விட்டார். மொத்தத்தையும் கொடுத்துருவார். எந்த க்ஷேத்திரத்திலேயே இருந்தாலும் அந்த க்ஷேத்திரத்திலே சேரக்கூடிய தொகையை அந்த பெருமாளுக்கு செலவழிச்சுட்டு கையில் ஒரு நயா பைசா இல்லாமல் புறப்பட்டு போகிறது தான் வழக்கம். அவர் இப்போ ஆண்டவன் சொல்லியாச்சு, இனிமே நாம் சேர்த்து நிறுத்தி வச்சுக்க முடியாதுன்னு அதையும் சேர்த்து கொடுத்துட்டார். அவருக்கு ரொம்ப கொஞ்சம் மனசில், அந்த சின்னமாமான்றவருக்கு மனசில் கொஞ்சம் ரொம்ப தயக்கம்தான். இப்படி ஆண்டவன் 1 ரூபா கூட இல்லை, நாளைக்கு நாளை பொழுதுக்கு 1 ரூபா இல்லாமல் இப்படி கொடுக்க சொல்லிட்டாச்சே அப்படின்னு. ஆண்டவன் தான் வைஷ்ணவன் தான் நாளைக்குன்னு சேர்த்து வச்சுப்பானாடா. நாளைக்கு நடத்த வேண்டியது அது நம்ம பைசாவனுடைய சாமர்த்தியமா பெருமாளுடைய சாமர்த்தியமா என்று அவருடைய திருவுள்ளம் கொடுத்தாச்சு. ஆனால் அரை மணிக்கெல்லாம் ஒரு அரை மணிக்கெல்லாம் யாரோ ஒரு வடக்கு தி சேட்டு ஒருத்தன் வந்தானா, அந்த சேட்டு சுவாமியை பற்றி கேள்விப்பட்டிருக்கான், ஆண்டவனை பற்றி சேவிச்சுட்டு போகலான்னு வந்தான். வந்தவன் வந்து சேவிச்சான், ஹிந்தியில் பேசினான், ஆண்டவனுக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும், அதனால ஹிந்தியில் பேசிகிட்டு இருந்தான். அப்புறம் ஆண்டவனை சேவிச்சுட்டு சரியாக 150 ரூபா சமர்ப்பிச்சுட்டு போனாராம். அந்த சின்ன மாமாவுக்கு அப்படியே சிலிர்த்து போச்சு. எப்படி பாரும், ஆண்டவன் பெருமாள் நேரம் வந்து ஆசிரமத்தை நடத்துகிறா போல இருக்கு, பெருமாளே அனுப்பிச்சா போல இருக்கு, ஒரு அதிகாரியை கருட வாகனத்தை சீர்படுத்தணும், 150 ரூபா வேணும்னு கேட்டு அனுப்பிச்சா போல இருக்கு. இவரும் பிடிவாதமாக ஆசிரமத்தில் இருந்து அத்தனை பைசாவையும் திரட்டி அந்த 150 ரூபாயும் கொடுத்து அனுப்பிச்சுட்டார். அடுத்து ஒரு அரை மணிக்கெல்லாம் அதே போல ஒரு 150 ரூபா. எப்படி எல்லாமே பொருத்தமாக இருக்கு, பெருமாள் கேட்டது 150, கருட வாகனத்துக்கு இருந்ததும் 150, ஆண்டவன் பிடிவாதமாக மொத்தத்தையும் கொடுக்க சொன்னதும் 150, திருப்பியும் அரை மணி நேரத்தில் அடுத்த 150 வந்து சேர்ந்துடுச்சு. ரொம்ப இதை இருந்து பார்த்தவாளுக்கு ரொம்ப சிலிர்த்து போச்சான். ஆண்டவனுடைய திருவாக்கில் அப்படியே சாக்ஷாத்து பகவானுடைய கருணையே நடமாடுறது, பகவத் கைங்கரியமே நடமாடுறது என்று அனுபவிக்கும்படியாக அது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுவா. திருக்குளத்தில் தேரந்தர் ஆண்டவனுடைய ஒரு அந்த ஒரு பகவத் அனுபவமும் தேக யாத்திரையும் ரெண்டும் சமமாக இருக்கும். பகவான் அனுபவிக்கிறதுக்கு தான் தேக யாத்திரையை வழியா, தேக யாத்திரைன்றது வேற, அது நமக்காக, பகவத் அனுபவம்ன்றது வேற, அது ஆத்மாவுக்காக என்று அந்த மாதிரி பிரித்து பார்க்க தெரியாது. அந்த மாதிரி உயர்ந்த ஆச்சாரியராக எழுந்தருள் இருந்தார். இன்னும் அது பெருமாளிடத்தில் எவ்வளவு பரிவோ அதே போல பெருமாளை ஏழை பண்ணுற ஸ்ரீபாதன் தாங்கிகளிடத்துல அவ்வளோ பாசம் திறந்துராண்டவனுக்கு. இத்தனையும் ஸ்ரீபாதன் தாங்கிகள் எல்லாரும் சூத்ரன் அவளிடத்துல என்ன இருந்தாலும் ஒரு மட்ட புத்தி மட்டவாளுக்கெல்லாம் இருக்கலாம், என்ன தூக்குறவன் தானே அப்படின்னு நினச்சிப்பா, ஆனால் கிடையாது, ஸ்ரீபாதன் தாங்கிகளிடத்துல அவ்வளவு பரிவு. பரிவுன்னா பெருமாளை தாங்கிட்டு வெயில்ல ஏழை வெயில்ல வராண்டா பாவம், காஞ்சிபுரத்தில் தேவபெருமாள் சுரத்தில் இப்பயும் எல்லாரும் பார்க்கலாம். தேவபெருமாள் பிரம்மோத்சவம் புறப்பாடாகி எழுதி உள்ள எழுதின உடனே ஒரு சட்டி பானையில் பானகம் சமர்ப்பிப்பா தேவபெருமாளுக்கு. அப்புறம் அந்த சட்டி பானையை ஸ்ரீவாதந்தாயங்களுக்கு கொடுத்துருவா விநியோகத்துக்கு. இதை ஏற்படுத்தினவர் தேரேந்திர ஆண்டவன் தான். ஒரு சமயம் தேரேந்திர ஆண்டவர் நடந்த ரொம்ப வெயிலில் பெருமாள் எழுநிலை பார்த்து ரொம்ப பதறி போய் இப்படி பெருமாள் எழுறாரே என்று பார்த்தால், அப்போ அந்த இவா நம்ம கைங்கரிவராள் நம்ம பிராமணாள் அவள்லாம் இந்த வெயில் தாங்க முடியாம முன்னாடியே ஒதுங்கிட்டா, நிழலுக்கு ஒதுங்கிட்டா. எல்லாரும் நிழல ஒதுங்கி ஒதுங்கி எல்லாரும் கோவிலுக்கு வந்தாச்சு. ரொம்ப சிரமம் அன்னைக்கு, ரொம்ப வெயில். தேவபெருமாள் அநேகமா வெயில்ல கடுமையான வெயில தான் பிரம்மோத்சவம் கண்டருளையாருது. தேரேந்திர ஆண்டவனுக்கு ரொம்ப அழுகே, இப்படியா வெயில் பெருமாள் எழுறார். பெருமாள் எழுறது இருக்கட்டும், அவர் கொடைக்கீழே எழுறார், வாகனத்தில் எழுறார், ஸ்ரீவாதம் தாங்கிகள் இந்த வெயில்ல பெருமாளை கால் கொப்பளிக்க கொப்பளிக்க வேலை பண்றாளே என்று ரொம்ப பரிவு. அப்படியே கண்ணீரோடு முதல்ல அதுக்கு ரொம்ப அவசர அவசரமா பெரிய கங்காளத்திலே ஆச்சரியமான கல்கண்டு பானகம் தயார் பண்ணி பெருமாள் அப்படி இறங்கின உடனே பெருமாளுக்கு சமர்ப்பிக்க சொல்லியாச்சு. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தா, ஆண்டவன் ஸ்ரீவாதம் தாயங்களுக்கு தான் தயார் பண்ண சொல்றாருன்னு தெரியாது. ஆச்சரியமான கல்கண்டு பானகம் கமகமான்னு பெருமாள் கண்டரோல பண்ணியாச்சு. உடனே எல்லாம் அங்க இருக்கிற சுவாமிகளுக்கு எல்லாம் விநியோகம் பண்ண போறோம். ஆண்டவன் அடிக்கடி பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு அந்த கோஷ்டிக்கு விநியோகம் பண்றதுன்றது அவருக்கு அது அது பெரிய சுவாவம். அது கையில பைசான்னு இருந்தா பெருமாளை தவிர வேற யாருக்கு செலவழிக்கணும் என்ற ஆசையில உடனே அப்பப்ப செலவழிச்சாயிடும். ஒரு நயா பைசா எடுத்துக்கொண்டு அந்த ஊரை விட்டு புறப்பட மாட்டார். அதனால ஆண்டவன் அப்பப்ப, அதனால பாகவதாளுக்கு தான் விநியோகம் ஆக போறது அப்படின்னு சில பாகவதால் அதுக்குள்ளேயும் சொம்பு தேட ஆரம்பிச்சுட்டா. பானகம் நிறைய விநியோகம் ஆக போறது, கிடைக்க போறது என்று சொம்பு டம்ளர் எல்லாரும் அவ்வா தேட ஆரம்பிச்சுட்டா, எடுத்துன்னு வரதுக்கு ஆரம்பிச்சா. ஆனால் ஆண்டவன் யாருக்கும் விநியோகமே பண்ணல, நேரடியாக அத்தனை அவ்வளோ பெரிய கங்காள பானகத்தையும் ஸ்ரீவாதந்தாயங்களுக்கு கொடுங்கோ அப்படின்னா எல்லாரும் பிரமிச்சு போயிட்டா. ஸ்ரீவாதந்தாயங்களுக்கு ரொம்ப பரம சந்தோஷம், நம்மளிடத்த இவ்வளவு பிரீத்தியாக இந்த சாமியார் இவ்வளவு ஆசையாக செய்கிறாரே என்று. அது ஸ்ரீவாதந்தாயங்களிடத்துல இருக்கிற பிரேமம், அது பகவத் பிரேமம். அது பெருமாள் திருவடி இல்லையா, ஸ்ரீபாதந்தாயங்கின்னு பெரிய பேர் இல்லையா அது. அவளிடத்துல அந்த பிரேமத்தை காட்ட வேண்டாமா. இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஒப்பிலியப்பன் கோவிலையும் நடந்ததுன்னு சொல்லுவா. ஒப்பிலியப்பன் கோவில்லையும் இதே போல ஸ்ரீ எல்லாரும் என்ன நினைச்சிருந்தா, நிறைய பானகம் கண்டருளை பண்ணி அது முன்னேற்பாடாகவே நிறைய பண்ணி வச்சிருந்தாராம். ஸ்ரீவாதந்தாயங்களுக்கு கொடுத்தார், இந்த கோஷ்டிக்கு விநியோகமே பண்ணல. வெயிலுக்கு ஒதுங்கினவாள்லாம் அவாவா பெருமாளுடைய அருமை இப்போ தெரியாம வெளியிலுக்கு ஒதுங்கினா. பெருமாளுடைய அருமை தெரிஞ்சு நான் பண்ற தொழில், இந்த தொழில பெருமாளை பத்திரமா கொண்டு வந்து கோவிலில் சேர்க்கறது தான் நமக்கு தொழில்னு சொல்லி இவ்வளவு வெயில தாங்கினா, இந்த பாகவதோத்தமாளுக்கு தானே கொடுக்கணும்னு கொடுத்தாரு என்று. இது மாதிரி அந்த பெருமாளை அனுபவிக்கச்சே அந்த பரிபூர்ணமாக அந்த பெருமாள் பெருமாளை சேர்ந்தவா ஸ்ரீபாதம் தாங்கிகள் உள்பட நாம் சேவிக்கிறோம். சேவிக்கச்சே பெருமாளை சேவிக்கிறோம், பெருமாளை தூக்கினர் ஸ்ரீபாதம் தாங்கிகளுக்கும் சேர்ந்து தான் அந்த சேவையாருது. ஆனால் அப்படி நிறைய பேர் நினச்சிக்க மாட்டா, பெருமாளை மாத்திரம் சேவிக்கிறதா நினச்சிப்பா, அப்படி கிடையாது. அது சமஸ்த பரிவாராய ஸ்ரீவிதய நாராயணாயனமாகன்றது தான் நம்ம பரிவாளுடைய அனுபவம். அது பெருமாள் பெருமாளை சேர்ந்து வரக்கூடிய எந்த பரிவாரமாயிருந்தாலும் அந்த நமஸ்காரத்துக்கு உரியது தான் என்றதான அர்த்தத்தில் தானே சமஸ்த பரிவாராய ஸ்ரீவிதய நாராயணாயனமாகனு சொல்கிறோம். அதை சுவானுபவமாக கொண்டிருந்தார் தேரேந்திராண்டவன். அதனால் அதே போல் இன்னொன்று, சாதாரணமாக சந்நியாசிகள் பார்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்கு. சந்நியாசிகள் பார்த்து சாப்பிடக்கூடாது, அது சந்நியாசிகளுடைய பாத்திரத்திலே பட்டதை வந்து வாங்கி சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் இருக்கு. ஆகார நியமத்தில் முனிவர்தங்கள் பாத்திரத்தில் பட்ட சோறும் முனிவரனும் துறவரத்தோர் ஈந்த சோறும்னு ஆகா தேசியம் சாதிக்கிறார். ஆனால் ஆசிரமத்தில் பிரசாதம்ன்றது ஆச்சாரிய பிரசாதமானபடினால அதுக்கு அந்த தோஷம் இல்லை. இருந்தாலும் தரியாராதனை நடக்கச்சே பொதுவாக சன்னியாசிகள் வந்து பார்க்கறதுக்கு தயங்குவா. ஏன்னா சன்னியாசிகளாக இருக்கிற நாம் அவள் எதுக்கு பார்க்கணும், அவள் சாப்பிட்றது. சன்னியாசிகளுக்கு ஆகாரம் ரொம்ப சொல்பம், அது ரொம்ப கட்டுப்பாடு. அது விசித்திரமான அன்னங்களும் கிடையாது, அவள்லாம் விசித்திரமான அன்னங்களை தான் சாப்பிடுவா தரியாராதனையில். நாம் பார்வைப்பட்டதுன்னா அது அவளுக்கு தோஷமாக இருக்கும். என்ன இருந்தாலும் கண் வேறு வயிறு வேறு அதனால மனசு வேற, அதனால இந்த தோஷம் வரக்கூடாதுன்னு பொதுவாக சன்னியாசிகள்லாம் வந்து பார்க்க மாட்டான். ஆனால் தேரனுந்தர ஆண்டவன் சதியாராதனத்தில் கட்டாயம் வந்துருவார். அவரு அவருக்கு அப்போ அவகாசம் இருந்தால் வந்து பார்ப்பார். எதுக்கானா ஆசையா பகவத் ஆராதனம்னா அது பாகவதால் சாப்பிட்றதுன்றது பகவத் ஆராதனம் தானே. பெருமாளே என்ன சொல்லியிருக்கார், நான் யார், நான் யார் மூலமாக சாப்பிட்றேன்னா அது பாகவதாருடைய அது நாக்கு வழியாக தான் நான் சாப்பிட்றேன்னார் பெருமாள். பாகவதாருடைய நாக்கு வழியாக தான் அஸ்னாமி பிரயதாத்மனாக எப்படி ரசான் தாசஸ்த ஜிஹ்வாயாம் அஸ்னாமின்னு, நான் பாகவதாருடைய நாக்கில் இருந்து தான் சாப்பிட்றேன், அதுதான் எனக்கு வசந்த ஆகாரம். அக்னியில் இருந்து சாப்பிடுவார் பெருமாள். ஹோமம் பண்ணினா பெருமாளுக்குன்னு ஹோமம் பண்ணினா அக்னி வழியாக சாப்பிடுவார் சொன்னார். அக்னி வழியாக சாப்பிட்றத விட பாகவதாருடைய நாக்கு வழியாக சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குதுன்னு சாதிச்சிருக்கார் அந்த சுகபிரம ரிஷி. பாகவதத்துலாம் ரொம்ப விசேஷமாக சொல்கிறார். அதனால் பாகவத ஆராதனம்னா அவளுக்கு திருப்தியாக இருக்கணுன்றதுனால நேராக வந்துடுவார். சதியாராதனை நடக்குச்சே, அவள்லாம் நல்லா சாப்பிட்றாளா, பரிமாறுறாளா, பரிமாறுறதெல்லாம் பவ்யமாக பரிமாறுறாளா அப்படின்னு அதுக்கு ஒரு ஒரு பிரமாணமாக சாதிச்சாகும். வீட்டில் ஒரு இடத்துல பணிமானம் பிழையாமே அடியனை பணிகொண்ட மணிமாயன் கவராத மடநெஞ்ச ஆள் குறவிலுமேனு அந்த பாசுரம், அந்த பாசுரத்தில் வியாக்கியானத்தில் வீட்டில் சொன்னால் பாஷ்யக்காரருடைய மடத்தில் தரியாராதனை நடந்தது. அந்த தரியாராதனத்தில் வாழலாம் நன்னா தரியாராதனை அம்சம் ஏறாளான்னு பார்க்கறதுக்காக பாஷ்யக்கார் எழுதினார். அவர் எழுதின போது அப்போ ஒரு சுவாமி தீர்த்தம் பரிமாறிந்திருந்தார். அவர் தீர்த்தம் பரிமாறிச்சு கொஞ்சம் எட்ட நின்று பரிமாறினார். எட்ட அப்போ பாஷ்யக்காரர் அவரை பின்னாலிருந்து லேசாக தட்டி, ஏன் எட்ட நின்று பரிமாறுற, கிட்ட இருந்து மரியாதையாக சாயின்னு சொன்னாராம். உடனே அந்த சுவாமி புல்லரிச்சு போச்சான், பாஷ்யக்காரர் திருக்கரத்தாலே என்னை தீண்டும்படியானதாக ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதேன்னு சொல்லி, அதே சமயம் பண்ண பாகவத கைங்கரியத்தில் ஒரு தோஷம் இல்லாமல் பண்ண வேணும் என்று திருப்பி எனக்கு ஞாபகப்படுத்தினாரே ஆச்சாரியன் என்று சந்தோஷப்பட்டார் அப்படின்னு அது வரும், ஈட்டில் வரும். அதை ஸ்மரித்து பாஷ்யக்காரர் சதியாராதன கோஷ்டியில் வந்து கடாட்சிச்சாகும் பாகவத கைங்கரியம் என்ன நடக்கிறதான்னு. அதே மாதிரி இந்த கைங்கரியம் என்ன நடக்கிறதான்னு அதை பார்க்கறதுக்காக தான் நான் அப்பப்போ வந்து பார்க்குறேன் அப்படின்னு சாதிச்சாகுமா. இதுக்கான பாஷ்யக்கார் பண்ண காரியத்தை நாம் பண்ணலாமோ இல்லையோ, பாஷ்யக்காரர் சன்னியாசி தானே. சன்னியாசியாக இருக்கிறவர் வந்து தரியாராதனத்தை வந்து சேவிக்கிறதுக்கு ஆசைப்பட்டுன்னு வந்தாரோ இல்லையோ, அதே போல பாகவத தரியாராதனத்தை வந்து சேவிச்சா தப்பு இல்லை, அதை பார்த்து சந்தோஷப்படுவார். அது மாதிரியான ஒரு திருநூறாண்டவனுடைய அந்த சில சந்தர்ப்பங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஒரு சுவாமி ஒரு சமயம் என்ன பண்ணுவார், துரசாமி தாத்தாச்சார்னு ஒரு சுவாமி இருந்தார். அவர் ஆசிரமத்தில் அப்பப்போ கூட இருப்பார் ஆண்டவனோட. அந்த சுவாமி கொஞ்சம் வாய் அதிகம். அவர் ஒரு சமயம் தேரவேந்திர ஆண்டவன் இங்கே ஆசிரமத்தில் வந்த சிஷியாலெல்லாம் பசங்களோட நிறைய பேர் வந்திருந்தா, அந்த பசங்கள்லாம் பார்த்தார். ஆசிரம கைங்கறி போகிறாள் பசங்கள்லாம் கூட வந்திருந்தா, நீங்கள் இந்த பசங்கள்லாம் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிரேமம். சின்ன குழந்தைகள், கண்ணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளை என்று என்ன பெறுவரேன்னு வைஷ்ணவ குழந்தைகள், பெருமாளுக்கு கைகோபுர குழந்தைகள், அந்த பிஞ்சு கரங்களினாலே எம்பெருமானுக்கு அஞ்சலி சமர்ப்பிச்சா அந்த கள்ளம் இல்லாத அஞ்சலி பெருமாளுக்கு எவ்வளோ திருப்தியாக இருக்கும்னு குழந்தைகளை பார்த்து ரொம்ப ஆசை இருக்கு. அதனால் குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பண்ணி வைக்கலான்னு ஒரே ஆசை. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு சனிக்கிழமையாக இருக்கு, எண்ணெய் தேய்ச்சி விட சொல்லு, எல்லா குழந்தைகளுக்கும் எண்ணெய் தேய்ச்சி விட சொல்லு, குழந்தைகளெல்லாம் நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டு நல்லா திருமஞ்சனம் பண்ணி விட சொல்லு அப்படின்னு சொல்லியாச்சு. அதை பார்த்தாரு அந்த துரசாமி தாத்தா சார், அவர் சும்மா இருக்கக்கூடாதோ ஆண்டவன்கிட்ட. ஆமாம், குழந்தைகள் இடத்துலாம் இவ்வளோ பாசமாக இருக்கு, உமா குமாரன் ஒருத்தர் இருக்கான், ஏன் கூட கேட்கறதில்ல, எங்கே இருக்கான்னு கூட கேட்கறதில்ல அப்படின்னு அவர் இடத்துல அவர் வாய் சும்மா இல்லை, எதையோ சொல்லிவிட்டார். அவ்வளோ ஆண்டவனுக்கு அப்படியே உடம்புலாம் விடபடான்னு வந்துருத்து. ஐயோ, பூர்வாசிரம குமாரனை பற்றி ஐயோ பாசமாக இருக்கணும்லாம் பேசுகிறாள், இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்க முடியா இருக்கு எனக்கு என்று அப்படியே ஒரே விடபடான்னு வந்துடுத்து. ரொம்ப கோபம் வேறு வந்துடுத்து. இப்படி யாராவது சம்மந்தப்படுத்தி பேசுவாளா, சன்னியாசியை பார்த்து அவா பையனை பற்றி யாரான சம்மந்தப்படுத்தி பேசுவாளா, ரொம்ப கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்தால் அவரை வெய்யறதுக்கும் மனசு வரல, ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி படபடப்பாயிடுச்சு சுவாமிக்கு. உடனே போனார், ஆசமனம் பண்ணார், அப்படியே உட்காந்து அஷ்டாட்சரத்தை ஜபிச்சார். திருப்பியும் பெருமாள் கிட்ட போனார், பாதுகைகள் கிட்ட போனார், அப்படியே கன்னத்தில் போட்டுண்டார். ஏம்மா எனக்கு இந்த மாதிரி கோபமும், இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களும் இந்த மாதிரியான பேச்சுகளும் என் காதல விழும்படியா பண்ணலாமா, என்னை இந்த மாதிரி பண்ணக்கூடாது, என்னை இந்த மாதிரி தண்டிக்க கூடாது என்று பாதுகை இடத்துல போய் கொஞ்ச நேரம் கண்ணமும் முடிந்து அப்படியே கிளேசப்பட்டுண்டார். அப்புறம் திருப்பியும் மன சமாதானமாக எடுத்து அப்புறம் வெளில வந்தார். எப்படி இந்த ஒரு ஒரே ஒரு விருத்து ஒரே ஒரு வார்த்தை பூர்வாசிரமத்தை சம்பந்தப்படுத்தி ஒரு மனுஷன் பேசின பேச்சுக்கு ஆண்டவன் பட்ட வேதனை, அதுக்கு அவர் தன்னைத்தானே சிக்ஷிச்சுக்கிறதுக்காக ஆச்சாரியாளிடத்திலே போய் பிரார்த்திச்சு என்ன பாபம் பண்ணேனோ எனக்கு இப்படி சிக்ஷையெல்லாம் கொடுக்காதீங்கோ என்று இப்போ ஆச்சாரியாளிடத்திலே பிரார்த்திக்கிறது ஒரு சாதாரண விஷயம். இந்த இந்த சாதாரணமாக இதை யாரும் பெரிய விஷயமா நினைக்க மாட்டா, இதுக்கு போய் இவ்வளவு தூரம் பாடுபடுவாளா ஒருத்தர் அப்படின்லாம் நினச்சிக்குவா. ஆனால் ஆச்சாரியாளுடைய தேரவந்தராண்டனுடைய அந்த ஹிருதயத்தில் அது எவ்வளவு புண்படுத்தி இருக்கும். ஒரு சன்னியாசி ஆயிருந்து சர்வத்தையும் தியாகம் பண்ணி லோகத்துக்குன்னே வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்விடத்தில் போய் அந்த பூர்வாசிரம பாசம் கூடாதா உமக்குன்னு கேட்டால் அது என்ன, இந்த என்ன வார்த்தை நியாயமா அது என்று அது எவ்வளவு பாவம் நொந்தார் என்ன அன்னைக்கு இருந்து பார்த்த வாழ்க்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லுவாக்கு. அப்புறம் திரும்பி வந்தார் அந்த துரசாமி தாத்தாஜிக்கிட்ட கோபிச்சுக்கல ஆண்டவன். அதுதான் இங்கே விஷயம், அவருக்கு அவர் மேலே கோபம் வரக்கூடாதுன்னு தானே கட்டுப்படுத்திட்டு போனார் அவர். அவங்க இருந்து வந்தார் துரசாமி தாத்தாச்சாரை பார்த்து சரி சுவாவமாக கேட்குறார், நாயி ஆகி போச்சு சாயங்காலம் ஆகி போச்சு, சரி மேற்கொண்டு அனுஷ்டானம் இருக்கோ இல்லையோ சாயங்காலம், இந்த என்னப்பா மணி என்னாச்சு அப்படின்னு கேட்டார் அவர். உடனே அந்த அவர் இவ்விடத்திலே அடியேன் என்ன விதமாக இருக்கணும்னு சொல்கிறது மணி அப்படின்னார் அவர். அதாவது என்ன, அவருக்கும் தெரிகிறது அவர் பண்ணது தப்புன்னு வாய் தொடுக்கல பேசிவிட்டார், அதனால் இவ்விடத்துல அடியேன் எப்படி நடந்துக்கணும்ன்றத சொல்கிறது கடிகாரம்னார் அவர். என்னென்னா அஞ்சு, அப்போ அஞ்சுன்னா பயப்படுதுன்னு ஒரு அர்த்தம் அது. சரி ஆச்சாரியாள்கிட்ட அஞ்சு வாயை வாயில் வந்த வார்த்தையெல்லாம் பேசிடாத என்று கடிகாரம் என்னை பார்த்து சொல்கிறது அப்படின்னார் அவர். தேரவேந்திராண்டவன் சிரிச்சாச்சான், ஓய் நீ ரொம்ப சாமர்த்தியம், ஓய் ரொம்ப சாமர்த்தியமாக பேசுறீர், ஆச்சு சந்தியா காலமாக வரப்போகிறது சேர்ந்து அதுக்கு மேலே சந்தியா வந்துடுறதுக்காக காவேரி கேள்வியாச்சு என்று சொல்லுவா. அதுபோல் ரொம்ப எந்த விஷயமா இருந்தாலும் ஒவ்வொரு க்ஷணமும் அது சுவாரஸ்யமான விஷயம். அது ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூரில் எழுதிருக்கச்சே ஆண்டவனுடைய ரொம்ப பரந்த மனசு அது தேரந்துராண்டவனுக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் எழுதிருக்கச்சே அத்தியன உற்சவம், ஸ்ரீவில்லிபுத்தூர் அத்தியன உற்சவத்துக்கு விசேஷம் என்னன்னா அத்தியன உற்சவம் வடபத்திரசாயினுடையதான சன்னிதியிலே நடக்கும். வடபத்திரசாயி படிக்கட்டு மேலே போனால் மேலே தானே எழுதிருக்கார் இல்லையா, அது மாடி மாதிரி தானே இருக்கு வடபத்திரசாயி சன்னதி. அந்த அது அது மாடம் மாதிரி அந்த மாடத்தில் கோவில், அந்த சன்னதிக்கு எதிர அத்தியன உற்சவ மண்டபம் ரொம்ப அழகாக ஆச்சரியமாக ரொம்ப அலங்காரமாக, அது நல்ல மர வேலைப்பாடுகளோட ரொம்ப கம்பீரமான விசாரமான நல்ல சபையாக இருக்கும் அது. அதில் ஆழ்வாராச்சாரியால் ஏறுறது உண்டு, தேசிகன் அவசியமாக எழுதுவார், ரொம்ப நல்ல சன்னிவேசம் அது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் தேசிகன் அவசியமாக வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் திங்கள் கோவிலாக இருந்தாலும் கோவில் திருமண் திங்களையாக இருந்தாலும் வடகல தேசிகன், கோவில் திங்களையாக இருந்தாலும் வடகல தேசிகனுக்கு சகல மரியாதைகளும் உண்டு என்று இப்படி பார்க்கலாம். சில சன்னதிகள்லாம் பார்க்கலாம், திருக்கண்ணமங்கையில் கோவில் திங்களையாக இருக்கும், ஆனால் சன்னதி தேசிகன் சன்னதி வடகலையாக இருக்கும், ரொம்ப விசேஷமாக தேசிகனுக்கு எல்லாம் குறைவில்லாமல் நடக்கும். திருப்பூர்குழியிலே பார்க்கலாம் கோவில் தங்களையாக இருக்கும், ஆனால் தேசியன் சன்னதியே வடகலையாக இருக்கும். இதே போல மைசூர் க்ஷேத்திரங்கள்லே பல இடங்கள்லே பார்க்கலாம், ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இப்படி எங்கே போனாலும் அந்த தேசிகனுக்கு மாத்திரம் குறைவில்லாமல் அவருடைய வடகலை திருமணம் பாதிக்காமல் காப்பாற்றி நடத்த ஆராதனை. ஆழ்வார் திருநகரியில் கோவிலுக்கு வெளியில் தான் தேசிகன் எழுதியிருப்பார், ஆனால் இருந்தாலும் ஆழ்வாரோடே சேர்ந்து தான் வடகலை திருமணோடையே உற்சவ தெப்போற்சவம்லாம் கண்டருள்றார். அது மாதிரி ரொம்ப தேசிகனுக்கு உண்டான திருமண் மாறாமல் அவர் ஆராதிக்கிற தங்கள திவ்ய தேசங்கள்லாம் இருக்கு. அது மாதிரி தேசிகனுடைய அதே போல தான் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் தேசிகன் அத்தியன உற்சவத்தில் எழுவர். கோவில் திங்களையாக இருந்தாலும் தேசிகன் வடகல சன்னதி வடியில் இருந்தாலும் அதே திருமணோட எள்ளி அழகாக அத்தியன உற்சவம் நடக்கும். அந்த சமயத்தில் ஆண்டாளுக்கு ரெண்டு பக்கத்துலேயும், ஒரு பக்கம் வடபத்திரசாயி ஒரு பக்கத்தில் ராஜமன்னார், ரெண்டு பேரும் வெள்ளியிருப்பா. ஏன்னா இது ரொம்ப விசேஷம், சாதாரணமாக ஒரு பெருமாள் பெருமாளுக்கு பக்கத்தில் ரெண்டு தாயார் என்று இங்க ஆண்டாளுக்கு பக்கத்துல ரெண்டு பெருமாள் என்று இப்படி எழுதிருப்பா. இது ரொம்ப விலட்சணமா இருந்தது. அப்போ ஆண்டவன் கேட்டாச்சு, அதெல்லாம் மோசம் முடிஞ்சு அழகா இறங்கி வந்துட்டே இருக்குச்சே, ஒரு தென்னாச்சாரிய சுவாமி நல்ல சாஸ்திரம் வாசிச்சவர், தென்னாச்சாரிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சவர், அவரிடத்துல கேட்டாச்சு, தீரா சேவை என்ன சொல்றது பத்தீரா, தாயார் தாயார் ஈஸ்வர கோட்டியை சேர்ந்தவன் சொல்றது பத்தீரா அப்படின்னு. அதாவது நம்ம வடகள சம்பிரதாயத்துல பெருமாளும் அதே போல தாயாரும் ரெண்டு பேரும் விபு, ரெண்டு பேரும் எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கிறவா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஏக தத்துவம் போலே ரொம்ப நெருங்கி இருக்கிறவா, அவ்வளோ பணிஞ்சு இருக்கிறவா. பிரம்மம் என்று பெருமாளை மாத்திரம் சொன்னாலும் அந்த பிரம்மத்துக்கு விசேஷணமாக, என்ன விசேஷணம்னா என்ன, ஒரு நீல புஷ்பம்னு சொன்னான்னா புஷ்பம் விசேஷம் நீளம் விசேஷணம், அந்த நீளத்தை பிரித்து பார்க்க முடியாது, அந்த புஷ்பத்திலிருந்து நீளம் பிரியவும் பிரியாது. அதுபோல பெருமாளும் தாயாரும் பிரியாம இருப்பா. புஷ்பம்ன்ற பெருமாள் ஸ்தானமா வார்த்தையா சொன்னான்னா நீளம்ன்றது தாயார் ஸ்தானத்துல வார்த்தையா சொல்லிக்கணும். அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் பிரிவில்லாமல் இருக்கக்கூடியவா பிரம்மம் என்று வேதம் எல்லாம் இப்படித்தான் இதைத்தான் சொல்றது. பிரிவில்லாத இந்த ரெண்டு தத்துவத்தை சேர்ந்து பிரம்மம் என்று சொல்றதா சொல்ற வழக்கம். அது அப்படி சொல்லச்சே பிரிவில்லாம இருக்கான்னு சொன்னான்னா ஸ்வரூபத்தினாலையும் பிரிவில்லாம இருக்கா. பெருமாள் பரமாத்மா, தாயார் பரமாத்மிகா, ரெண்டு பேரும் அப்படியே ரெண்டு பேரும் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறவா. பிரிவில்லாம இருக்கான்னு சொன்னான்னா பெருமாள் விபுவாயிருந்து தாயார் அணு தத்துவமாயிருந்தான்னா, அப்புறம் ரெண்டு பேரும் சேர்த்தின்னு பார்த்தான்னா எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிற தத்துவத்துக்கு ஒரு அணு தத்துவம் சேர்ந்தது இருந்ததுன்னு சொன்னா அது எல்லா இடத்துலையும் பிரிவில்லாம எப்பொழுதும் நீங்காம இருக்கு என்று கிடையாது. அதனால நீங்காமல் பிரிவில்லாமல் தனக்குள்ளே ஒருத்தருக்கொருத்தர் அவ்வளவு சேர்த்தையோட இருக்கான்னு சொன்னா தத்துவமானது ரெண்டுமே விபுவா இருக்கணும். விபுவுனா சர்வ வியாப்தமா இருக்கணும், எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கணும். வியாபகோ அதிசம்சலேஷாது ஏக தத்துவம் விபோதித்தோ என்று பராசர பிரம்ம ரிஷியும் சொல்லியிருக்கார். அதனாலே விபு தத்துவம் தான் அப்படின்னு நம்ம சித்தாந்தம் அது, தேசிய சித்தாந்தம் அது. இதை மறுத்து சொல்லுவா தென்னாச்சாரியா, இல்ல இல்ல தாயார் அணு தத்துவம் தான் சொல்லுவா. அதுக்கு அவ ரொம்ப அடம் பிடிச்சு ஏதாவது சொல்லுவா, ஏதாவது சில பிரமாணங்கள் எல்லாம் காட்டுவா. அந்த பிரமாணங்களுக்கு அது தாயார் அணு தத்துவம் இல்லை என்ற அர்த்தத்துல தான் நோக்கு என்று தேசியன் நிறைய சாதிச்சிருக்கார். அது ஸ்தோத்திர பாஷ்யத்துலாம் சாதிக்கிறார் இந்த விஷயங்கள் எல்லாம். அதனால பொதுவா என்னன்னா தாயார் அணு தத்துவம்ன்றது தென்னாச்சாரியால் பட்சம், தாயார் விபு தத்துவம்ன்றது தேசிகன் பட்சம், நம்ம வடகலையார் பட்சம். இப்படி இருக்குச்சே அந்த சன்னதியில ஆண்டாள் நடுவிலேயும் பெருமாள் ரெண்டு பக்கத்திலையும் கேள்வி இருக்கிறதானது என்ன சொல்றதுன்னா, அவ்வாறு ஆண்டாள் பெருமாளை போலயே எப்படி பெருமாள் ரெண்டு பக்கம் தேவியோட இருப்பாரோ அதுவரை ஆண்டாள் ரெண்டு பக்கம் பெருமாளோட இருக்கார் என்று ரெண்டு பேருக்கும் எதுலையும் மாறுபாடே கிடையாது. ரெண்டு பேரும் சமபோகத்தை அனுபவிக்கவா சமஸ்தானத்துடையவா என்று அனுபவிக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இதுவாரம் இந்த உற்சவமே என்ன சொல்றது, தாயார் ஈஸ்வர கோட்டின்னு சொல்றது அப்படின்னாரு கேரளந்துராண்டவன். உடனே அந்த சுவாமி சொன்னார், இப்படி எல்லாம் உற்சவத்தெல்லாம் வச்சு வேதாந்தத்தெல்லாம் நிர்ணயம் பண்ணக்கூடாது அப்படின்னார் அவர். உடனே ஆண்டவன் அழகா சிரிச்சுட்டார். அவர் பவ்யமா சொன்னார், தேசிகனே பல இடங்கள்ல சொல்லியிருக்கார், திருஷ்டாந்தத்தை காட்டி வேதாந்தத்தை ஸ்தாபிக்கிறது தப்பு. திருஷ்டாந்தம் எதுக்கு வேணா கிடைக்கும், ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்றத கூட திருஷ்டாந்தம் கிடைக்கும். அதனால வெறும் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு வேதாந்தம் கிடையாது, வேதத்தை வச்சுதான் வேதாந்தம். அதே போல வேதாந்தத்துக்கு அனுகுணமான திருஷ்டாந்தம் கிடைச்சதுன்னா அப்போ திருஷ்டாந்தம் வச்சுக்கலாம். இப்போ சாதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ சங்கராச்சாரியர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவா, குளவியானது புழுவை கொட்டும், அது அந்த கொட்டும் கொட்டச்சே புழுவுக்கு வலி தாங்காது, அந்த குளவி திருப்பியும் வந்து கொட்டிட போறதே கொட்டிட போறதேன்னு பயந்துட்டே அந்த புழு அந்த குளவியே நினைச்சு நடுங்கின்னு இருக்கும். அப்படியே நடுங்கிட்டே அந்த புழுவானது வளர்ந்து வந்து அந்த குளவியை நினைச்சுட்டு இருந்ததுனாலே அதுவும் குளவியா மாறிடும். அப்ப குளவியை நினைச்சுட்டே இருந்த புழு எப்படி குளவியாவே மாறுறதோ அதுபோல ஜீவன் பிரம்மத்தையே நினைச்சுட்டு இருந்தானா பிரம்மமாவே மாறிடுவான் அப்படின்னு சங்கராச்சாரியர் சொல்றது ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவா. அதுக்கு நம்ம விரிவா சொல்றது திருஷ்டாந்தம் என்னத்தான் இருக்கு, அப்போ புழு குளவிய நினைச்சுட்டே குளவியாருது என்னால் இதுதான் பிரம்மத்துக்கு அதாவது வேதாந்தத்துக்கு திருஷ்டாந்தம்னு சொன்னா இந்த இப்படித்தான் வேதாந்தத்தை ஸ்தாபிக்கணும்னா இப்போ இந்த வேதாந்தமே தப்பாயிடும். ஏன்னா இப்போ புழு குளவையே நினைச்சுண்டு குளவையா இருந்துன்னா, ஜீவன் பிரம்மத்தையே நினைச்சுண்டு பிரம்மமா இருந்துன்னா, அதே திருஷ்டாந்தத்துல புழு குளவையே நினைச்சுண்டு அதே குளவையாயிடுத்துன்னா இதே ஜீவன் அந்த போய் பிரம்மத்துல பிரம்மம் ஆயிடுதுன்னு சொல்லலாம். இந்த புழு வேற குளவினா இருது. அப்போ இந்த திருஷ்டாந்தம் யாருக்கு? நமக்கு தான் ஒத்து வருது. ஏன்னா நாம் தான் ஜீவன் முக்தி அடையும் போது பிரம்மத்துக்கு சமானமாக ஆயிடுறான். அதனால தான் ஜீவனை பிரம்மம்னே பல இடங்கள்ல சொல்றது. பிரம்மத்துக்கு சமானமாக ஆயிடுறான் பிரம்மம் போலே. அவ்வளோ சுத்தனாயும் அப்பேற்பட்டதான ஞானியாயும் அப்பேற்பட்ட ஆனந்த ஸ்வரூபனாயும் அதை போலே பிரம்மத்தை போலேயே சர்வசக்தி உடையவனாயும் அது மாதிரி தர்மபூத ஜானத்தினாலே சர்வ இடத்தினாலும் வியாபிச்சவனாயும் இப்படி எல்லாம் ஆயிடுறான்றதுனால அந்த பிரம்மம். அப்போ ஒரு எந்த திருஷ்டாந்தமாக இருந்தாலும் அந்த திருஷ்டாந்தம் வேதாந்தத்துக்கு அனுகுணமாக இருக்கணுமே ஒழிய வேதாந்தத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக ஒரு லௌகிக திருஷ்டாந்தம் கொடுக்கக்கூடாதுன்னு தேசிகன் பல இடங்கள்லேயே சொல்கிறார். அதான் எதையும் சாதிக்க வல்லவமாக இருக்க செய்தேன். திருஷ்டாந்தத்தை காட்டி சாதிக்கிறதுன்னா எத்தனை வேணால் சாதிச்சுட்டு போயிடலாம். அதனால் அவர் அழகாக அதுதான் ஞாபகப்படுத்தினார் அவர். அதுதான் திருஷ்டாந்தத்தெல்லாம் சொல்லி உற்சவத்தெல்லாம் காட்டி வேதாந்தத்தை ஸ்தாபிக்க முடியாது சுவாமி அப்படின்னாராம். அது உடனே ஆண்டவன் சிரிச்சுட்டாராம். சரியாக சொல்கிறாரா, சரியாக சொல்கிறார். நாம் ஆசையில் ஆண்டாள் பெருமாள் கோஷ்டியில் இருக்கிற அழகை பார்த்துட்டு தாயார்னா விபூதத்துவம் தான் அப்படின்னு. வாஸ்தவத்தில் ஆண்டாள்னு சொன்னான்னா ஆண்டாள் விபூதத்துவம் கிடையாது. ஆண்டாள் பூமி பிராட்டி, பூமி பிராட்டி அணு தத்துவம் இதெல்லாம் சித்திச்ச இதெல்லாம் ஏற்கனவே நம்ம ஆச்சாரியால் நல்ல நிர்ணயம் பண்ணி சொல்லியிருக்கா. பெருமாளும் பெரிய பிராட்டியாருந்தான் விபூதத்துவமே ஒழிய மற்ற யாரும் எந்த நித்தியசூரிகளும் இன்னும் பெருமாளுக்கு இருக்கிற அநேக திவ்ய மகிழ்ச்சிகள் கோஷியில் இருக்கிற சர்வ பேரும் அணுதத்துவம் தான். ஆனால் இருந்தாலும் ஆண்டாள் எல்லாம் எப்படின்னா அந்த பெருமாள் மகிஷி கோஷ்டியில் இருக்கிறவா வாழலாம். பெருமாளுக்கு மகிஷி கோஷ்டியில் இருக்கிற தத்துவங்கள் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நிறைய நிரூபிச்சிருக்கா. ஆண்டவன் அப்போ ஒரு ஆசையில் தாயார் பெருமாளோட சமானமாக ரெண்டு பெருமாளோடைகள் இருக்கிற அந்த சந்தோஷத்தில் பத்தீரா இப்படி வேதாந்தத்தை எப்படி ஸ்தாபிச்சு கொடுக்குறா அப்படின்னா அந்த சுவாமி நெருக்குன்னு ஒரு வார்த்தையிலே திருப்பி சொல்லிவிட்டார். திருப்பி சொன்னால் ஆண்டவன் தப்பாகவே நினச்சிக்கல பத்தியா. எவ்வளோ அழகாக சொன்னார் அவர், எவ்வளோ பவ்யமாக சொன்னார். நம்ம சாஸ்திரத்தை திருஷ்டாந்தத்தை கொண்டு சாதிக்கக்கூடாதுன்னு தேசிகன் பல காலம் சொல்லியிருக்கார் பத்தியா. அதே அதே அவரும் சுவாமியும் நமக்கு ஞாபகப்படுத்தினார் அப்படின்னு அந்த விஷயத்த அதில் கூட ஒன்றும் சில பேராக இருந்தால் அடம்புடிப்பான், சில பேர் இருந்தால் கோவிச்சுப்பான். அதே போல் தேரந்திராண்டவன்கிட்ட ரொம்ப ரொம்ப பெரிய வசந்த கல்யாண குணம்னா அது காலக்ஷேப கோஷ்டியிலே சிஷ்யாள் காலக்ஷேபம் கேட்குறவா, நம்மளை விட அவள் என்ன தெரிஞ்சுட்டு இருக்கா அப்படின்லாம் அவள் அந்த மாதிரி நினைக்கிற நினைப்பே கிடையாது. அவளும் எப்போ ஏற்பட்ட புண்ணியாத்மாக்கள் ஜென்மாந்தரத்திலே பண்ண சுகிருதம் இன்னைக்கு அவள்லாம் ஆச்சாரிய சம்பந்தமும் பகவத் சேவையும் காலக்ஷேபமும் இப்போ ஏற்பட்டதான பெருமையும் அவளுக்கெல்லாம் கிடைக்கிறது. நம்ம கொண்டு பெருமாள் சில வார்த்தைகளை அவளுக்கு சொல்லி வைக்கிறாளே ஒழி அவளுடைய ஜானம் அதெல்லாம் அபாரமாக தான் இருக்கலாம்னு அவ காலக்ஷேப கோஷ்டியிலே நம்ம சிஷ்யாலே ஏதாவது நல்ல விஷயத்தை நல்ல விதமாக இன்டர்பிரட் பண்ணி ரொம்ப சுவாரஸ்யமாக பேசினா தலகால் தெரியாது. என்னமா சொல்கிறான் குழந்தை நம்ம சிஷ்யன் என்னமா சொல்கிறான் என்று அப்படியே மெய் சிலிர்த்தாகும். இன்னைக்கு சிஷ்யனாக இருக்கிறவன் நாளைக்கு அவள் தானே பெரியவாளாக இருந்து ஆச்சாரியாளாக இருந்து மகான்களாக இருந்து காலக்ஷேமம் சொல்லக்கூடியவாளாக இருந்து வருங்காலத்துக்கு வழிகாட்டக்கூடியவாள் இல்லையா. அதனால பெரியவாளுடைய நமக்கு பெரியவாளுடைய ஸ்தானத்துக்குன்னு அவள் திருப்பியும் அடுத்த காலத்தில் அவள் பெரியவாளாக வந்து இருக்க போகிறா. அதனால் அந்த சிஷ்யாள்னா என்ன, நமக்கு நம்மிடம் வாசிக்கிற சிஷ்யன் தானே, எல்லாம் நம்ம சிவாதீர்த்தம் சாப்பிட்றது தானே அப்படின்லாம் அந்த மாதிரியான எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது. சிஷ்யாளை எப்படி பெரிய தனக்கு பெரியவாளை எப்படி கொண்டாடுவாளோ அதுபோல சிஷ்யாள் சொல்கிற வார்த்தை நல்ல சத்விஷயமாக இருந்து அந்த இன்டர்பிரிட்டேஷனும் அல்ல அனுபவமும் ரொம்ப நன்னா இருந்ததுன்னா ஆனந்தப்பட்டாகும். அது தேரந்திராண்டவனுடைய பெரிய ஒரு அது மாதிரி ஆச்சாரியாள் என்று சொன்னால் இவ்வளவு அடக்கமும் சிஷ்யாளை பாராட்டி சிஷ்யாளும் நாளைக்கு ஆச்சாரியாளாக வந்தா எப்படியாக்க நமக்கு பெரிய ஆண்டவன் நமக்கு சின்ன ஆண்டவன் ஆச்சாரியாள்னு சொல்ல அதுபோல தானே அவளுக்கு நாளைக்கு சிஷியால் அவளை கொண்டாடுவா. அவள் சொல்ற சத்விஷயங்கள் அது எப்படி பெருமாள் ஆச்சாரியனாக இருந்து பெருமாள் ஆச்சாரியா இருந்து அவள் வாக்குலே பேசி நாளைக்கு லோகத்தை காப்பாற்ற போறார் இல்லையா. அதனால இவாள்லாம் சத்பாத்திரங்கள் என்று சிஷியால ஆசைப்பட்டாகும். அது அதனால தேரந்திர ஆண்டவனுடைய கல்யாணம் எல்லா ஆச்சாரியாளுக்கும் இந்த மாதிரியான குணங்கள்லாம் இருக்குமா தெரியாது. ஆனால் தேரவந்தர் ஆண்டவனிடத்துல அப்பேற்பட்ட ஒசத்தியான கல்யாண குணம் அது. அதே போல் இன்னொன்று இந்த பாதுகா தேவி பாதுகா சகஸ்திரம் எப்பவும் நித்தியம் பாதுகா சகஸ்திரம், அதை அனுசந்தானம் பண்ணாம ஒரு நாள் போகாது. அதுல இருக்கிற அர்த்த விசேஷங்களை எல்லாம் ஆச்சாரியால் விஷயமா நினைச்சு சந்தோஷப்பட்டாகும், நம்மாழ்வார் விஷயமா நினைச்சு சந்தோஷப்பட்டாகும். அது பாதுகாராதனம் பண்ணச்சேவும் ஆச்சாரியாரிடத்துல அந்த பாதுகாராதனம் பண்ணச்சே அது கண்ணீர் சிந்தாத நாள் கிடையாது. பாதுகாராதனம் பண்ணச்சே அந்த பாதுகைகளிடத்துல இருக்கிற பக்தியும் அந்த ஆச்சாரியாளுடைய தியாகமும் அவளுடைய ஆச்சாரங்களும் அவளுடைய வைராகியம் அவ அனுகிரகிச்சதான காலக்ஷேபாதிகளும் அவ நடந்த யாத்திரையும் சிஷ்யாளை காப்பாத்தினது சிஷ்யாளுக்காக என்று அவளிடத்துல அனுகிரகசீலர்களாயிருந்து தன்னை பரிபூர்ணமா தியாகம் பண்ணி கொண்டு பெருமாளே கஷ்டப்பட்டு எந்த காரியத்தை பண்ணாலும் கிருஷ்ணனா இருந்து பண்ணாலும் ராமனா இருந்து பண்ணாலும் சாதிக்க முடியலையே என்று தானே ஆச்சாரியனாயிருந்து பரிசிரமப்பட்டு சீவர்களை ரட்சிக்க வேணும்னு எழுந்தருளின பெருமை எல்லாத்தையும் நினைச்சு அந்த ஆச்சாரியாளிடத்துல பாதுகாராதனம் பண்ணும்போது கண்ணீர் சிந்தாத நாள் கிடையாது. அந்த ஆச்சாரியாளுடைய சந்தர்ப்பங்கள் எல்லாம் நினைச்சு நினைச்சு எப்பேற்பட்ட மகான் எப்பேற்பட்ட சந்தர்ப்பம் எப்பேற்பட்ட தியாகங்கள் என்று உருகாத நாள் கிடையாது. அந்த சமயத்துல தன்னை சிஷ்யால் பிரார்த்திச்சு தனக்கு இருக்கிற கஷ்டங்களை முன்னாடி சொல்லி வச்சிருந்தா அப்ப ஏதாவது ஞாபகம் வந்ததுன்னா அந்த கஷ்டத்தை ஆச்சாரிய பாதுகைகளிட சொல்லி ஆகும். என்ன குழந்தை இப்படி சொல்றான், நம்ம இப்படி சிரமப்படுறான், என்ன கர்மாவோ, ஏன் நம்ம இந்த கர்மாவை அனுபவிக்கணும், அதை க்ஷமிச்சுக்க கூடாதா, அதுக்கு ஒரு அனுகிரகமாக செய்யக்கூடாதா என்று சிஷ்யாளுடைய வேதனைய ஆச்சாரிய பாதுகைகளுடைய கண்ணீரோடே சொல்லி ஆகும். அது பெரிய ஜெயம் சிஷ்யாளுக்கு. ஆச்சாரியன் விஜாபிச்சு நடக்காத காரியம் கிடையாது சிஷ்யர்களுக்கு. கண்கண்ட தெய்வமாய் சமஸ்த பாப நிவர்த்தகமாய் ரொம்ப பெரிய பிராயசித்தமாய் சர்வத்தையும் சாதிக்கக்கூடியதாய் நமக்கு பெரிய துணையாய் ஒவ்வொரு க்ஷணத்திலும் நமக்கு எப்பொழுதும் நமக்கு ஒரு பெரிய பலமாய் இந்த பாதுகைகள் இருக்கா என்று அந்த அனுபவத்தை தேரவந்தூர் ஆண்டவரிடத்திலே பார்த்தவாக செலுத்து போயிடுவான். பாதுகாராதனம் என்பது பகவத் ஆராதனம் போலே. சர்வேஸ்வரனை எப்படி ராமகிருஷ்ணா தேவதாரங்களிலே நிருசிம்மாதி இப்பேற்பட்டதான வைபவங்களிலே அனுபவிக்கும் போது அந்த கல்யாண குணங்களை அனுபவிக்கிறா போலே ஆச்சாரியாளான பாதுகைகளிடத்திலே அவளுடைய சரித்திரங்களை நினைச்சு கொண்டே அவளுடைய காலக்ஷேபங்கள் காலக்ஷேபத்திலே அவள் சாதிச்ச விஷயங்கள் அவளுடையதான தியாகங்கள் அவளுடைய நல்ல அந்த மனோபாவங்கள் அவ பகவத்பக்தி சிஷ்யாளிடத்திலே அவ பிரேம வாத்சல்யத்தோட அனுகிரகிச்ச சந்தர்ப்பங்கள் சிஷ்யாளுக்கு எவ்வளவு பிடிவாதமாக தன்னுடைய சிரமத்தை கொஞ்சமும் பார்க்காம அடுத்தடுத்து காலக்ஷேபங்கள் சாதிச்சு கொண்டு சஞ்சாரம் பண்ணி கொண்டு இப்படி இந்த யோஜனைகள் இதெல்லாம் நினைச்சு பாதுகைகளிடத்துல அழாத நாள் கிடையாது. பிறந்துராண்டும் அந்த அழுகைன்றது துக்கத்தினாலேன்னு நினைச்சுக்கவே கூடாது, அந்த சந்தோஷம் இது. எப்பேற்பட்ட ஆச்சாரிய அவளுடைய நினைவு அவளுடைய ஆசனம் இது அப்பேற்பட்ட பாதுகைகள் என்று பாதுகாராசனத்தில் ஈடுபட்ட அந்த பக்தி என்பது பாதுகா பக்தின்றது சேரன்தோராண்டத்திலே பார்த்து அனுபவிக்க வேண்டிய விஷயம். ஏதேகி சதலோகத்திய யோகக்ஷேமம் விதாசியதா எப்பவும் இதை சொல்லி ஆகும். அது ஏதேகி சதலோகத்திய பகவானுடைய ராமனுடைய பாதுகைகளை வரதாழ்வான்னு சுவீகரிச்சுக்கும் போது என்ன சொல்லிட்டு எடுத்துட்டார் அவர் அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூழித்தே ஏதேகி சர்வலோகத்திய யோகக்ஷேமம் விதாசியதா இவ இந்த ரெண்டுன்னா லோகத்துக்கு எல்லா க்ஷேமும் யோகக்ஷேமங்கள் எல்லாம் கொடுக்கும். ரொம்ப விசுவாசத்தோட வரதாழ்வான் பாதுகைகளை அன்னைக்கு பரிகிரகம் பண்ணா போல ராம பாதுகைகள் அப்படி ஆராதிச்சா போல அந்த வார்த்தைய அடிக்கடி அது ஸ்மரிச்சுண்டு ஏதேகி சர்வலோகத்திய யோகக்ஷேமம் விதாசியதா இவா பண்ணி வைக்காத யோகக்ஷேமம் உண்டா, ஆச்சாரிய பாதுகைகள் பண்ணி வைக்காத யோகக்ஷேமம் உண்டா என்று ஆச்சாரிய பாதுகைகளிடத்துல எப்பவும் விசுவாசமும் அந்த பக்தியும் அந்த பக்தியினாலே சுவானுபவமும் அந்த சுவானுபவத்தினாலே வந்த புல்லரிப்பும் அதனாலே சேர்ந்ததான கண்களில் கண்களிலே திருக்கண்களிலே கண்ணீரும் உண்டு. அதுபோல அதேபோல எப்பவும் இந்த சுவாமிக்கு பூர்வாசிரம் பூர்வாசிரமத்தில் நித்திய உபாசனம் பண்ணிட்டு இருப்பார். நித்திய உபாசனம் கிரகஸ்தராக இருக்கச்சே அந்த உபாசனம் உண்டு. அந்த கிரகஸ்தாசிரமத்துக்கு உண்டான அனுஷ்டானங்கள் எப்படி பூர்ணமாக இருந்ததோ அதே போல சன்னியாசாசிரமத்துக்கு வரைச்சா சன்னியாசாசிரமத்துக்கு வேண்டியதான பூர்ண அனுஷ்டானங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் அனுஷ்டானத்துலேயும் எந்த குறவும் இல்லை, ஞானமும் அவர் வயசுக்கு தகுந்த ஞானம் இல்லை அவருக்கு, அதான் அங்கே அது 20 வயசு தான் அப்படின்னா அதுதான் 20 வயசு சுவாமி மாதிரியா இருக்காரு, 80 வயசு சுவாமி மாதிரி இருக்காருன்னு சின்னாண்டவனுக்கு சேரஞ்சுராண்டவனிடத்துல ரொம்ப விசுவாசம் கௌரவம் பிரீத்தி மரியாதை எல்லாம் உண்டு. இத்தனைக்கும் சின்னாண்டவன் பெரியாண்டவனை பார்த்து ரசிச்சவர் அவர். அவர் பெரியாண்டவனை பார்த்து ரசித்த மகான் தேரவந்தூர் ஆண்டவன் சின்ன குழந்தை சின்ன பையன் இப்போ 20 வயசு அவரை பார்த்து ரசித்தார் அவர். காலக்ஷேமம் சொல்லச்சே சொல்ல எனக்கு மேலே நீ காலக்ஷேமம் சொல்லுவடா அப்படின்னு சொல்லுவாராம். சொல்லுவடான்னு சொல்ல மாட்டாராம், சொல்லுவீர்னு சொல்லுவாராம். அண்டர்லைன் பண்ணி எழுதியிருக்கா, எனமே எனக்கு மேலே நீ காலக்ஷேமம் சொல்லுவீர் அப்படின்னு சொல்லுவாராம் தேரவந்தூர் ஆண்டவன் இடத்துல. அந்த மாதிரி நல்ல பிரீத்தி. அப்புறம் பரநியாசம் பண்ணி வச்சாச்சு. சின்னாண்டவன் பெரியாண்டவன் போலயே தான் ஸ்ரீரங்கத்தில் எழுதியிருக்கச்சே ரங்கநாதன் சன்னிதியில் பரநியாசம் பண்ணி வைக்கிற வழக்கம். தேரவந்தூர் ஆண்டவனுக்கும் அதே போல பரநியாசம் ரங்கநாதன் சன்னதியிலே பண்ணி வச்சாச்சு. ஆச்சாரிய வசந்த ஆச்சாரியராக வரணும் அப்படின்னு திருவள்ளத்தாலேயும் அனுகிரகிச்சாச்சு. அப்புறம் சின்னாண்டவன் அவரிடத்துல ஸ்தானம் கொடுக்கணும்னு பார்த்தேன், ஆனால் அது அந்த சமயத்தில் நடக்கலை. அப்புறம் திருநாட்டுக்கு எழுதியாச்சு. அதுக்கப்புறம் 12 வருஷம் யாரும் இல்லை. அதுக்கப்புறம் 4 வருஷம் காடந்தேத்தி ஆண்டவன் எழுதியிருந்தார். அவர் எழுதியிருந்த போது கூட தேரவந்தூர் வரதாச்சாருக்கு கொடுக்கறதுக்காகத்தான் நான் இப்போ ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிட்டு இருக்கேன் இதையே சொல்லிட்டு இருந்தார். அவருக்கு தான் அவருக்காக தான் காலம் இன்னும் அவருக்கு கனியில, அதனால அது வரைக்கும் நான் அது வரைக்கும் நான் என்று சொல்லிட்டு இருந்தாராம். அப்புறம் 4 வருஷம் எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் திருநாட்டுக்கு எழுதிட்டார். திருநாட்டு கேட்டதுக்கு முன்னாடி ஆசிரம ஸ்வீகாரம் கொடுத்தாச்சு. ஆசிரம ஸ்வீகாரம் கொடுக்கச்சே இப்போ பாருங்க 1907 1907 பங்குனி புஷ்யம் நம்ம திருக்குளம் ஆண்டவன் திருவோத்தாரம். அந்த பங்குனி புஷ்யத்துக்கு முதல் மாதம் மாசி புஷ்யம் திருநக்ஷத்திரம் பெரியாண்டவன் திருநக்ஷத்திரம் நடந்துட்டு இருந்தது. காடந்தேத்தி ஆண்டவன் இன்னைக்கு திருநக்ஷத்திரத்தெல்லாம் முடிச்சு விசேஷமாக இன்னைக்கு பாகவதால் திரியாரதெல்லாம் முடிச்சு இன்னைக்கு ராத்திரி சயன் வச்சுட்டு மறுநாள் காலத்தால 4 மணிக்கு காடந்தேத்தி ஆண்டவன் எழுப்பியாச்சு. தேரந்தூர் ஆண்டவனையும் தேரந்தூர் ஆண்டவன் அப்போ தேரந்தூர் வரதாச்சார்னு சிஷு கைங்கரிய வர தேரந்தூர் வரதாச்சாரியும் திருக்குடந்த பத்மநாபாச்சாரியும் எழுப்பியாச்சு. ஹைக்ரீவன் வந்து சொன்னால் உங்கள் ரெண்டு பேருக்கும் புருஷ குழந்தை பிறக்க போகிறது பங்குனி புஷ்யத்தில், அடுத்த பங்குனி புஷ்யம் அடுத்த பங்குனி அடுத்த மாதம் அடுத்த பங்குனி புஷ்யத்தில் உங்களுக்கு குழந்தை பிறக்க போகிறது அப்படின்னு சொன்னார். பங்குனி புஷ்யத்தில் பத்மநாபாச்சாருக்கும் ஹஸ்தத்தில் இந்த தேரவந்தூர் வரதாச்சாருக்கும் ஒரு குழந்தை புருஷ பிரஜைக்கு பறிக்க ஜனிக்க போகிறதுன்னு சொன்னார். சொப்னமாக இருக்குது அது பலிக்கணும்னா தூங்க வேண்டாம் வாங்கோ காவேரிக்கு போகலான்னு சொல்லி எழுதிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லுவா. ஆக 1907 மாசி புஷ்யத்தில் இந்த சந்தர்ப்பம் நடந்தது. அதே அடுத்த மாதம் பங்குனி ஹஸ்தத்தில் தேரவந்தூர் வரதாச்சாருக்கு குமாரன் ஜனனம். அடுத்தது அது 1908 ஆசிரம ஸ்வீகாரம் ஆயிடுத்து தேரவந்தூர் ஆண்டவனுக்கு. அதாவது குழந்தை பிறந்து அது புருஷ பிரஜை பிறந்து 1 வருஷம் கூட ஆகலை. சில சமயம் எழுதிச்சே பெரியவா 2 வருஷம்தான் குழந்தைக்கு 2 வயசு அப்பவே விட்டுட்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவா. அப்படி இல்லை, அது கரெக்டாக கால்குலேட் பண்ணி பார்த்தா அது குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு 1 வயசே ஆகலை. அந்த பிள்ளை குழந்தை அப்படியே ஒரே ஒரு வயசு கூட ஆகாத பிள்ளை குழந்தைய விட்டுட்டு சன்னியாசத்துக்கு எழுதியாச்சு. சன்னியாசியாகி ஆச்சாரியராச்சு. அது இருக்கான்னா அது எவ்வளவு தியாகம்னு சொல்லணும். சரிவாள் அப்படி இல்லையாம் அப்படிலாம் தியாகம் பண்ணி சிஷியாள் சம்பிரதாயம்னு எல்லாம் ஓடி வந்து காப்பாத்திருக்கா. இல்லை தேரந்தூர் ஆண்டவனுக்கு அடுத்த ஆச்சாரியன் நமக்கு ஆக்கூர் ஆண்டவன் இல்லையா. ஆக்கூர் ஆண்டவன் சுவாமியிடத்துல காஞ்சிபுரத்துல வந்து ஆசிரியிச்சார். பூர்வாசிரமத்தில் ஆக்கூர் ஆண்டவனுக்கு ஆக்கூரங்கநாதாச்சார்னு திருநாமம். காஞ்சிபுரத்தில் வந்து ஆசிரியிச்சார். ஆசிரியிச்சு ஆண்டவனிடத்தில் 5 முறை காலக்ஷேபம் பண்ணினார் அவர் கிரந்த சதுஷ்டயம். இப்போல்லாம் நமக்கெல்லாம் ஒரு கிரந்தத்தை வாசிக்கிறதுக்குள்ளேயே நமக்கு சம்சாரம் இழுக்கிறது. இந்த எப்போ முடிக்க போகிறோம், எப்போ இதை முடிச்சுக்க போகிறோம், நம்மால் எங்கே முடிய போகிறது, எல்லாம் பொழப்பே சரியாக இருக்குது, எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கே ஓட வேண்டியிருக்கு, ஆற்று சௌகரியங்கள்லாம் இல்லைன்னு என்னென்னமோ நமக்கு 1000 காரணத்தை இப்பெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். ஆனால் ஆக்கூர் ஆண்டவன் 5 முறை காலக்ஷேபம் பண்ணியிருக்கார் ஆண்டவன் இடத்துல. கிரந்த சதுஷ்டயமும் காலக்ஷேபம் பண்ணியிருக்கார் வருங்க. அப்படின்னா அது எப்படி அலுப்பில்லாமல் கேட்க முடியும், இல்லை அலுப்பில்லாமல் சொல்ல முடியும், ரெண்டுமே நினைக்கவே அபூர்வமாக இருக்குது. ஒரு முறை காலக்ஷேபம் பண்ணாலே இதுக்கு மேல எல்லாம் தெரிஞ்சா போல நமக்கும் பெரிய பாவனை வந்துடும். ஒரு முறை காலக்ஷேபம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப சிரமப்பட்டு போகுது. அந்த மாதிரி இருக்குச்சு. அஞ்சு முறை காலக்ஷேபம் சாதிச்சிருக்கார் தேர்வந்த ஆண்டவன் நாகூர் ஆண்டவனுக்கு. சொல்லி சொல்லி பாத்துக்கலாம் போல இருக்கு. கிரந்த சதுஷ்டயம் அழுக்காம கேட்டிருக்கார், அழுக்காம சொல்லியிருக்காரு பாருங்க. அது தேர்வந்த ஆண்டவன்கிட்ட கேட்கச்சே அழுக்கு அழுகாது. அந்த எவ்வளவு வேதாந்த விஷயம் எவ்வளவு கடினமான விஷயமா இருந்தாலும் அது பச்சை குழந்தைக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்ற ஒரு வாக்கு சைலி, அந்த மாதிரியான ஒரு தெளிவு, அந்த தனக்கு அவ்வளவு தெளிவு இருக்கு, அந்த சுவானுபவத்துல வந்த தெளிவு, அந்த தெளிவுனாலே கேட்கறவாளுக்கும் புரியறா எடுத்த சொல்றா போல இருக்கும். இப்ப சமீபத்துல ஒரு உபன்யாசத்துல பிரகிருதம் ஆண்டவன் சாதிச்சாச்சு. யார் அடுத்தவாளுக்கு புரியாதபடிக்கு விஷயங்களை கஷ்டமாவே உபன்யாசம் பண்றாளோ அவளுக்கு தனக்கே புரிஞ்சுக்கலாம் நடத்தும் அப்படின்னு சாதிச்சாச்சு. தனக்கே புரிஞ்சுக்காதவாதான் எடுத்து சொல்ற விஷயத்தையும் அடுத்தவாளுக்கு புரியாத சொல்லிட்டு இருப்பா அப்படின்னு அது இப்ப பிரகிருதம் ஆண்டவன் சாதிச்சாச்சு. அது ரொம்ப சத்தியமான வார்த்தை. அது யாருக்கு தனக்கே விஷயம் மனசுல அப்படி தெளிவுல அழகழகா பிரிஞ்சு தெரியலையோ அவ என்ன பண்ணுவா, அவளுக்கு மைண்ட்ல எப்படி கன்ஃபியூஸ்டா ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அதைத்தானே, அதே கன்ஃபியூஷனோட தானே எடுத்து சொல்லுவா. திரவிந்திராண்டவனுடைய வார்த்தைகள்ல தெளிவு, அபாரமான தெளிவு. அது அந்த 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 அனுபவத்தெல்லாம் வி கே ராமானுஜாச்சாருடைய கிரந்தங்கள பார்க்கலாம். வி கே ராமானுஜாச்சாரை பத்தி சொல்லாம திருக்குழந்த ஆண்டவனுடைய வைபவத்தை முடிக்கவே கூடாது. இந்த வி கே ராமானுஜாச்சார்ன்றவர் நம்ம சம்பிரதாயம் பெரியாண்டவன் இடத்துல சமாஷணம் பண்ணிட்டார். சமாஷணம் பண்ணிண்டவர் அப்புறம் காலக்ஷேபங்கள்லாம் ஆத்து பெரியவாள்கிட்ட பண்ணியிருக்கார். அப்படியே பண்ணிட்டவருக்கு திடீர்னு ஏதோ ஒரு போராத காலம் சொல்லணும். அவர் இந்த தியோசோபிக்கல் சொசைட்டியில் ஜாயின் பண்ணிட்டார். அன்னி பெசன்ட் அப்படின்னு அவ ஒரு ஃபாரின் லேடி அதுக்கெல்லாம் அப்போ இன்சார்ஜாக இருந்தா. தியோசோபிக்கல் சொசைட்டியில் சேர்ந்து ஏதோ ஒரு ஒரு மாதிரியான ஆஸ்திக்கம் அது. ஒரு வைஷ்ணவத்தெல்லாம் நான் அடியோட ஒரு நம்பாத ஒரு சம்பிரதாயம் அது. அந்த மாதிரியான சம்பிரதாயத்தில் அவருக்கு ஒரு ஈடுபாடு வந்துடுத்து. அது அதை பிரச்சாரம் பண்ணிட்டு இது நடுவில் ரொம்ப வாசிச்சவர், லௌகீகமான உத்தியோகங்கள்லாம் நிறைய பார்த்தார். ரெவென்யூ போர்ட் மெம்பராக கூட இருந்தார். அந்த காலத்தில் ரெவென்யூ போர்ட் மெம்பர்ன்றவர் கிட்டத்தட்ட இந்த காலத்தில் ஒரு மினிஸ்டர் லெவலுக்கு சொல்லுவா. அந்த மாதிரியாக அந்த மாதிரியான போஸ்ட்லாம் கூட இருந்தார் அவர். அதில் அந்த சுவாமிக்கு சம்பிரதாயமே அடியோடு விட்டு போச்சு, அடியோடு விட்டு போச்சு. சம்பிரதாயத்தில் விசுவாசமே அடியோடு விட்டு போயிடுது. வைஷ்ணவம்ன்றதான ஒரு ஸ்மரணமே விட்டு போச்சு. அப்படி இருந்தார் அந்த சுவாமி. அப்புறம் ஒரு அவர் தேரந்திராண்டவனோட 21 வயசு பெரியவர். தேரந்திராண்டவன் வந்து 1972 அப்படின்னா அவர் சாரி 1872 அவர் வந்து 1851 அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு அவர் பெரியவர். அவர் பேர பெரியாண்டவன் இடத்துல சமாச்சரணமானவர். அவர் எதேச்சியா பெரியாண்டவன் சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்ற எண்ணம் இருக்கும் இல்லையா, அதனால அவர் எதேச்சியா ஒரு நாள் தேரந்திர ஆண்டவன் ஆசிரமம் ஸ்வீகாரம் ஆனதுக்கப்புறம் அரவுண்டு 1920s அப்போ வந்து அதாவது 1920 வாக்கில் ஏதோ சேவிக்க வந்திருக்கார். அவர் சேவிக்க வந்து பெரிய தேரந்திர ஆண்டவனை பார்த்து ஏதோ ஒரு ஆகர்ஷணம், அது ஒரு ஜென்மாந்தர கொடுப்பினேன். தேரவந்திராண்டவனை அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பரிசுத்த சன்னியாசி இல்லையா, பெரியாண்டவனை சேவிச்சாவிட்டு பெரியாண்டவன் போல ஒரு ஆச்சாரியர் இன்னைக்கும் இருக்கார் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய பிரமிப்பு. அவரை சேவிச்சா அவருக்கு அதனால் அவருக்கு இருந்த ஒரு வேதாந்த சந்தேகம், ஒரு வேதாந்தத்தில் அடிப்படையான சந்தேகம் இல்லை, ரொம்ப புத்திமான்களுக்கு ஒரு அடிப்படையான சந்தேகம் வந்துடும். அந்த அடிப்படையான சந்தேகத்துக்கு நிவர்த்தி கிடைக்கலன்னா வேதாந்தத்தில் அவநம்பிக்கை வந்துடும். அந்த அவநம்பிக்கையானது பெருமாள் வரைக்கும் கூட அந்த அவநம்பிக்கை வந்துடும். அந்த மாதிரியான கேள்விகள்லாம் வேதாந்தத்தில் நிறைய உண்டு. அது சொன்னால் அதெல்லாம் கேட்குறவாளுக்குமே அவநம்பிக்கை வந்துடும். அதனால் இப்போல்லாம் சொல்லக்கூடாது. அது அவருக்கு அந்த மாதிரியான ஒரு அவநம்பிக்கை அவருக்கு. அந்த அவநம்பிக்கையில் தான் அதாவது இது வாசித்ததுனால வந்த அவநம்பிக்கை. கிரந்த சதுஷ்டையும் காலக்ஷேபம் பண்ணியிருக்கார் அவர், முன்னாடியே பண்ணியிருக்கார். அவர் அவரே சாதிச்சிருக்கார், நான் முன்னாடி எல்லா கிரந்தங்களும் காலக்ஷேபம் பண்ணியிருக்கேன், ஆனால் இருந்தாலும் ஏதோ ஒரு அவநம்பிக்கையில் தியோசோபிக்கல் சொசைட்டியில் போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். அவருக்கு தான் தனக்கு அந்த அவநம்பிக்கையாக இருந்த அந்த அந்த கேள்வி அது உள்ளுக்குள்ளேயே இருக்கோ இல்லையோ, அது அதனால தானே அவர் இந்த வைஷ்ணவத்தை விட்டு போனார். அதனால அந்த கேள்வியை தேரவந்தர் ஆண்டவன் கிட்ட கேட்டார். இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு, அதாவது அவருக்கு உண்மையா அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அந்த கேள்விய சரியா பதில் சொல்லக்கூடிய மகான் என்று அவருக்கு ஒரு கொடுப்பனை இல்லாம இருந்தது அன்னை வரைக்கும். அன்னைக்கு தேரவந்தர் ஆண்டவன் அவரை கட்டாட்சிச்சு சொல்லியாச்சு, இந்த மாதிரியான கேள்வி ஏன் வருது, இந்த மாதிரியான கேள்வி படிக்கக்கூடாத புஸ்தகங்களை படித்து தெரிஞ்சிக்கக்கூடாத விஷயங்களை தெரிஞ்சுட்டு அதனால் அவிஸ்வாசம் வந்து அந்த அவிஸ்வாசம் ஊறி போய் கலைக்க முடியாமல் இருக்கச்சே தான் இந்த கேள்வி வரும். பட்டுன்னு முடிவு எடுத்துட்டார். அது தேர்ந்த சாமர்த்தியம் தேர்ந்த ஆண்டவர் சொன்னார். அவர் நீங்கள் ஏற்கனவே இத்தனை வருஷமாக படிச்சுட்டு இருந்த புஸ்தகங்களை, அதாவது இதர சம்பிரதாய புத்தகங்கள்லாம் வாசிச்சுருக்காரோ இல்லையோ, ஏற்கனவே நீர் படிச்சுட்டு இருந்த புஸ்தகங்களை சில வருஷம் தொடாமல் மூடி வச்சுப்பட்டு அதை பற்றி யோஜனை பண்ணாமல் அதுக்கப்புறம் என்னை வந்து கேள்விகளும் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன், இப்போ நான் பதில் சொல்ல மாட்டேன்னு விட்டார். ஏன்னா மைண்டு கரெக்டாக போயிருக்கு, கண்ட கண்ட புஸ்தகங்களை படித்து தெய்வ விசுவாசம் இல்லாமல் கரெக்டாக போயிருக்கு. அந்த மைண்டில் எவ்வளவு சொன்னாலும் என்ன இந்த சொல்லுவா, புத்தர் ஏன் இப்படி ஏடா கூட உபன்யாசம் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு. புத்தர் நாலு விதமாக சொல்லியிருக்காராம், உலகம் உண்டு, உலகம் இல்லை, அப்புறம் உலகம் இருக்கா போன்ற நினைப்பு மாத்திரம் உண்டு, இப்படிலாம் நாலு விதமாக சொல்லி இந்த உலகமானது க்ஷணிக்கம் இப்படிலாம் ஒவ்வொருத்தரும் ஏன் இந்த மாதிரி சொல்லி வச்சார் அப்படின்னா, சிஷ்யன் ஏற்கனவே யோஜனை பண்ணிட்டு இந்த உலகம் மாயதான் அப்படின்னு அவனே தீர்மானம் பண்ணிட்டு வந்து புத்தர்கிட்ட வந்து கேட்பானாம், இந்த உலகம் மாயதானே அப்படின்னு. உடனே ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இந்த உலகம் மாயதான் அப்படின்னு சொல்லி போகிறான். அதனால தான் அடுத்து இன்னொருத்தன் இந்த மாயைதான் அப்படின்னு இந்த மாதிரி இவன் கேட்டுன்னு போனான்னு பாருங்க. இவன் மாத்தியமிகன்னு பேர். இதே மாதிரி ஒருத்தன் சௌத்ராந்திகன் ஒருத்தன் வைபாஷிகன் ஒருத்தன் இந்த மாதிரி சிஷியாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக சொல்லிவிட்டார். ஒரே ஆச்சாரியன் நாலு விதமாக சொல்லிவிட்டார், நாலு பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தன் அடிச்சுண்டு. அதுக்கு ஏகப்பட்ட புஸ்தகம் நாம் என்னமோ நினச்சிட்டு இருக்கோம் பௌத்தனில் ஒரு சம்பிரதாயம்னு, அது கிடையவே கிடையாது. நம்ம சம்பிரதாயத்தில் எத்தனை பிரிவு இருக்கோ அதை போல் இன்னும் அதிகம் வாழ்க்கு, நாலு பேரை வாழ்க்கு. அதில் சௌத்ராந்திகன் மாத்தியமன் வைபாஷிகன் நாலு யோகாச்சாரன்னு நாலு பேரை வாழ்ந்து நாலு பேருக்கு நாலு விதமாக சொல்லி வச்சுருக்கார். ஏன்னா இந்த சிஷ்யன் கரப்ட் மைண்டு, அவன் எதையோ முடிவு எடுத்துட்டு வந்து ஆச்சாரியன் இப்படி சொன்னா தான் இவரை சொல்கிறத ஒத்துக்கணும்னு ஏற்கனவே முடிவு எடுத்துன்னு வந்து கேட்குறான். அதுக்கு தகுந்த மாதிரி ஆமாம் ஆமாம் இவன் சொன்னால் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிற வழியிலேயே போட்டமே, எப்படியோ ஒன்று ஆத்ம விசாரம் தானே பண்ணுறான், இவன் ஒன்றும் சினிமாவை பற்றி கேட்கலையே, அரசியலை பற்றி பேசலையே, ஆத்ம விசாரம் தானே பண்றான், பண்ணட்டும், இந்த ஜென்மா இவனுக்கு இப்படித்தான் ஆத்ம விசாரம் பண்ணி போகணும்னு இருந்தான்னா இருக்கட்டுமே, பாபம் வேற பாபம் பண்ணாம இருக்கானோ இல்லையோன்னு சொல்லிவிடுவார். அது மாதிரி இந்த கரப்ட் மைண்ட் இருக்கோ இல்லையோ, அந்த கரப்ட் மைண்ட்ல சொல்லி கொடுத்தா திருந்தாது. அதனால தேரவந்தராண்டவன் ஒருபடி மேல போய் நின்றார். அவர் எந்த புஸ்தகங்களை படிச்சு இப்ப இந்த மாதிரியான கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு மனசுல வந்திருக்கோ, முதல்ல அந்த புஸ்தகங்களை பத்தி யோஜனை பண்ணக்கூடாது, சில வருஷங்கள் யோஜனை பண்ணாது, அது எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு அப்புறம் வா அவங்க சொல்றேன் அப்படின்னு விட்டார். அதே போல அந்த சுவாமி மத்தவாளா இருந்தா அவன் பத்தியா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல, ஏதோ சாக்கு சொல்றாரு இவர் அப்படின்வா. இல்ல வி கே ராமானுஜாச்சார் அவர் உண்மையாவே அவருக்கு அந்த ஒரு தேடல் இருந்திருக்கு மனசுல, இந்த கேள்விக்கு பதில் நமக்கு தெரியணும். இப்ப சுவாமி என்ன சாதிச்சாருது, இந்த கேள்விக்கு தேடல் கிடைக்கணும்னா பதில் கிடைக்கணும்னா இவ்வளவு நாள் நாம தேடின்ற இந்த விஷயத்தெல்லாம் முதல்ல நிறுத்தணும்னு அவர் சொல்றார். அதுதான் முதல் பதில். அதுக்கு இதுக்கு நம்முடைய கேள்விக்கு முதல் பதில் என்னன்னா, நீங்க முதல்ல எந்த கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணிட்டியோ அந்த கன்ஃபியூஷனை முதல்ல கிளியர் பண்ணிக்கணும், அதுதான் அதுக்கு பதில், அதுக்கு அடுத்தது தான் மேல் பதில். அதனால அவர் சொன்னதை ரைட் சென்ஸில் எடுத்துட்டார். மகான் இல்லையா சீக்கிய ராமானுஜாச்சார், நல்ல ஜாதா, அந்த காலத்திலேயே பெரிய ஐஏஎஸ் திவான் பகதூர் அப்படின்னு அவருக்கு வெள்ளக்காரன் அவருக்கு டைட்டில் கொடுத்துருந்தான். அது மாதிரி ரொம்ப எல்லாரும் கொண்டாடும்படியா மேலே மேலே அபிவிருத்தி ஆகின்ற பெரிய அந்தஸ்தோடு இருந்தது, நல்ல ஜாதா அவர். அதனால அந்த சுவாமி ஆண்டவன் சொன்னதை ரைட் சென்ஸில் எடுத்துட்டார். அவர் ஆச்சாரியால் சொல்கிறத சில தவையும் கோவிச்சுட்டு சொல்கிறத ரைட் சென்ஸில் எடுத்துக்கிறதுன்றது சில பேருக்கு வராது. ஆமாம் அந்த நான் ஏதோ கையை கூப்பிட்டு அனுகிரகம் வாங்கிட்டு போகலாம் என்று பார்த்தா இவர் நமக்கு வேண்டாத விஷயத்தெல்லாம் சொல்கிறார் என்று சொல்லி சில பேர் ஒதுங்கிடுவா, அந்த மாதிரி ஒதுங்கினாலும் உண்டு. திருவந்திராண்டவன் இடத்துல ஒரு கண்டிப்பான குணம் என்னன்னா, எவ்வளவு இழகினவரோ எவ்வளவு இறங்கி வருவாரோ அதே போல ரொம்ப கண்டிப்பு பணம் நான் பணம் படைச்சவன் அப்படின்னு நினைப்போட இவர் என்ன சன்னியாசி தானே நான் தான் பணம் படைச்சவன், எங்கிட்ட தான் இருக்கு பலம் இருக்குன்னு நினைச்சுண்டு யாராவது சரி போனா போறது ஒரு சன்னியாசியை கும்பிடு போடலான்னு வந்து சேவிச்சான்னா அவனை ஒரு தூசு கூட மதிக்க மாட்டார், மதிக்கவே மாட்டார். அந்த அந்த மதிக்கலைன்றத காட்ட வேற காட்டிடுவார், அலட்சியப்படுத்திடுவார். அது சிஷ்யெல்லாம் சொல்லுவார், ஐயோ பெரிய பணக்காரன் பெரிய பணக்காரனா, அடியே ரொம்ப ரொம்ப இவாழலாம் இருக்கட்டான், என்ன பணம், அவன் பணத்தை வச்சு என்ன பண்ண போறான், ஆத்மாவுக்கு பணமாக தேவை, ஈஸ்வரனுக்கு பணமாக தேவை, அடக்கம் வேணும், ஞானம் வேணும், பக்தி வேணும், அதுதான் பெரிய ஐஸ்வர்யம், தேவையில்லை இந்த மாதிரி மனுஷாலாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவார். அது அது மாதிரி சில பேர் வராதவா போனோ திருப்பியும் வராத போனவாலும் உண்டு. அதை பற்றி அவர் கவலையே பட மாட்டார். பணக்காரன் வராமல் போகிறான்னா என்னடா, யாருக்கு தான் நஷ்டம், அவனுக்கு நஷ்டமா எனக்கு நஷ்டமாடா அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட அதை அந்த விஷயத்தையே மறந்துடுவார். அதனால் அந்த பணம் இருக்குது, எனக்கு அந்தஸ்து இருக்குது, நான் லௌகிகமாக நிறைய படிச்சிருக்கேன் கர்வப்பட்டு சேவிச்சுட்டு போனமாக உண்டு, ஆனால் வீகே ராமானுஜ வச்சார் அந்த காரியம் பண்ணல. அவர் உண்மையாக நமக்கு பதில் என்னென்ன, நாம் கேட்ட கேள்விக்கு பதில் முதல்ல ஏற்கனவே படித்து குழம்பினதை நிறுத்தணும். குழப்பம் தெளிஞ்சா விட்டு தானே பதில் கிடைக்கும்ன்றார், கரெக்டாக தானே சொல்கிறார் ஆச்சாரியன். அதுக்கப்புறம் சில வருஷங்கள் படிக்கவே இல்லை, அவர் புஸ்தகம் எல்லாம் அவர் வச்சிருந்த புஸ்தகம் எல்லாத்தையும் கட்டி போட்டார். அப்புறம் வந்து திருப்பியும் பவ்யமாக கேட்டார், ஆண்டவன் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறார். சொன்னால் அந்த கஷம் உருகி போயிட்டார் விகே ராமானுஜர். அப்படியே தெய்வத்தை கையில் கொடுத்த மாதிரினா பதில் சொல்கிறார், அப்படியே சரண்டர். 21 வயசு பெரியவர், அவர் பெரியாண்டவனை சேவித்தவர், பெரியாண்டவன் இடத்துல சமாசீனமானவர், அப்போ ஏற்பட்டவர் டோட்டல் சரண்டர் ஆகிட்டு தேரவிந்து ஒரு ஆண்டவன், தெய்வம் தெய்வம் தான் நமக்கு அனுகிரகம் பண்ண ஆண்டவனாக வந்திருக்காருன்னு. அதுக்கப்புறம் திருப்பியும் ஆண்டவன்கிட்ட காலக்ஷேபங்கள்லாம் பண்ணி அவர் சொல்லச்சே அவர் எழுதிச்சே எழுதியிருக்கார், ஆண்டவரிடத்துல எல்லாம் காலக்ஷேபம் பண்ணேன், முன்ன பண்ண காலக்ஷேபங்கள்லாம் திருப்பியும் அவரிடத்துல பண்ணேன், ஆனால் எந்த விஷயங்களாக இருந்தாலும் அத்தியுதமாக சாதிச்சாகும், கேட்க கேட்க கேட்டுட்டே இருக்கலாம் போது தான் இருக்கும், ஒரு க்ஷணம் கூட போகும் காலக்ஷேபம்னு தோணாது. அதை விட ரொம்ப முக்கியம் பகவத் விஷயம் சாதிக்கச்சே, நான் நம்மாழ்வார சேவிச்சேன், நான் பகவத் விஷயம் நம்மாழ்வார் சாட்சாத்தாக சொல்கிறா போல அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் ஆண்டவரிடத்துல என்று அவர் கைப்பட எழுதிய வச்சிருக்கார். அவர் அது மாதிரி ஆண்டவரிடத்துல அந்த விகே ராமானுஜாச்சார் அவர் வந்து ஆசிரியச்சார். அதுக்கப்புறம் ஆண்டவன் அவருக்கு தெளிவாக உபன்ய காலக்ஷேபங்கள்லாம் சொல்லி கொடுத்து தான் பிரசுரிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தது, அதனால் எழுத முடியல, அது எழுதி எழுதி பிரசுரிக்கணும் இல்லையா, பிரசுரித்து அதுக்கு ப்ரூஃப் பார்த்து அதுக்கு தகுந்த மனுஷாலை ஏற்பாடு பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்ததெல்லாம் விகே ராமானுஜாச்சாரியிட்ட ஒப்படைச்சுட்டார். இந்த கிரந்தம் எழுதும், இதில் இந்த கிரந்தம், இந்த கிரந்தம் எழுதும்னு. அது விகே ராமானுஜாச்சாரியுடைய கிரந்தங்கள் ஆண்டவனுடைய உத்தரவுனாலே அது அவர் எழுதின கிரந்தங்கள்லாம் இருக்குது, இப்பவும் இருக்குது, ஆண்டவன் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணிகிட்டே வரார். பார்த்தா அதில் அந்த தேரவிழுந்தராண்டனுடைய திருவாக்கு எந்த வார்த்தைகளை பிரயோகம் பண்ணி தேரவிந்துராண்டவன் பேசுவாரோ அதே வார்த்தைகளை அப்படியே எழுதி போட்டு புஸ்தகம், விகே ராமானுஜாச்சாரியுடைய புஸ்தகங்களில் அந்த ஒரு பெரிய ஒரு அழகை பார்க்கலாம். தேரவிந்துராண்டவனுடைய வாக்கு, தேரவிந்துராண்டவனுடைய வாக்கு அப்படியே திருக்குணந்தாண்டவன் எடுத்து சொல்லி ஆகும், பல சமயங்களில் இப்படி சாதிச்சாகும்னு அதே வாக்கு, அந்த வாக்கை பார்க்கலாம் விகே ராமானுஜாச்சாரியுடைய எழுத்தில், அந்த ஸ்டைல், அதே மாதிரி சொற்கள், அதே மாதிரி பாவம் எல்லாத்தையும். அதான் அந்த காலத்தில் சொல்லுவார், அவருமே என்ன எழுதுவார் விகே ராமானுஜாச்சார், ஆச்சாரியர் அடியேனை கொண்டு எழுதி வெளியிட்டது அப்படின்னா, எந்த புஸ்தகத்துலையும் எத்தனை புத்தகம் எழுதின விகே ராமானுஜாச்சார் அத்தனை புஸ்தகத்துலையும் இதே தான் எழுதுவார், ஆச்சாரியர் அடியேனை கொண்டு எழுதி வெளியிட்டது, அவ்வளோதான். ஒரு இடத்துல கூட தான் எழுதின புஸ்தகம்னு சொல்லவே மாட்டார் அவர், ஆச்சாரியன் சொல்ல சொல்ல எழுதி அதை வெளியிட்ட மாதிரி தான் எழுதி வைப்பார் ஒழியோ, அது அவ்வளவு அந்த ஆச்சாரியர்களிடத்திலே கிரகித்ததும் அந்த அனுகிரகமும் அந்த புஸ்தகங்களை வெளியிட்டதும். அவர் தேரவிந்தர ஆண்டவன் திருநாட்டுக்கு எழுந்த பிறகும் கூட இருந்தார், அவர் அவ்வளவு தீர்க்க வயசோடு இருந்தார், தேரவிந்தர ஆண்டவனோட 21 வயசு பெரியவர், தேரவிந்தர ஆண்டவன் பரவம் விதித்ததுக்கு அப்புறமும் கூட ஒரு 10 வருஷம் இருந்தார்ன்னு சொல்லுவார். அந்த அவ்வளவு வயசாக எழுதியிருந்தார் அவர், வரச்சேவே ஆசிரமத்துக்கு வரச்சேவே 60 வயசுக்கு மேலே தேரவிந்தராண்டவன்கிட்ட வரைச்சு, அதுக்கப்புறம் ஆண்டவன்கிட்ட காலக்ஷேபம் பண்ணி அதுக்கப்புறம் எழுதின புத்தகங்கள் எல்லாம் அப்படியே தேரவிந்தராண்டவன் நேர இன்னைக்கு நமக்கு பிடிச்சி கொடுத்துருக்கா மாதிரியான புத்தகங்கள். அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் கண்ணு கூட தெரியாமல் போயிடுது, கண்ணு தெரியாமல் கூட இருந்தார், ஆனால் இருந்தாலும் பிடிவாதமாக ஆச்சாரியருடைய இப்போ ஏற்பட்ட ஸ்ரீசூக்திகளை சம்ரட்சிச்சாகணும்னு அத்தனையும் பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. இப்போ கூட சமீபத்தில் திருவாய்மொழி பூராவும் தேரவிந்தராண்டவனுடைய அருள் வாக்காக வியாக்கியானமாக விசாரிச்சு வி கே ராமானுச்சார் புஸ்தகத்தை ஸ்ரீமத் ஆண்டவன் அழகாக அச்சுட்டு இந்த வைணவன் குரல் பத்திரிகை அவ மூலமாக அவளுக்கு ஒரு அனுகிரகமாக கொடுத்தாச்சு. ஆசிரமத்திலேயே அச்சடிக்க வேண்டிய புஸ்தகம் தான், அவளுக்கு அனுகிரகமாக இருக்கட்டும், உங்கள் மூலமாக இது பேர் வரட்டுமே என்று சொல்லி கொடுத்தாச்சு. அவள் அச்சுட்டு இப்போ சமீபத்தில் கூட வெளியிட்டார் ஆண்டவன் திருநஷ்டம் போது. ரொம்ப அழகான கிரந்தம் இது. அப்படி தேரவந்திராமனாலே திருந்தினவான்னு வி கே ராமானுஜாச்சார் ஒருத்தரை தான் இல்லை, நிறைய பேர் சொல்லணும். அதில் வி கே ராமானுஜாச்சார் நிறைய புஸ்தகங்கள்லாம் போட்டு ஆண்டவனுடைய திருநாமத்தையும் அவருடைய சீசக்தியும் சம்ரட்சிச்சதுனால அவர் இப்போ சொல்ல முடியா இருந்தது. ஆகூராண்டவன் இவரோட தேரவந்திராண்டவனோட அன்வயமானதுக்கப்புறம் அநேகமாக அடிக்கடி கூட கூடவே எழுதியாகும். அதனால ஆகூராண்டவன் அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் எழுதினார் அப்படிங்கிறத ஒரு லிஸ்டாக எழுதி வச்சுருக்கார். காஞ்சிபுரத்துக்கு அப்புறம் அங்கேருந்து திருப்புக்குழி எழுதியாச்சு, அங்கே சோழசிம்மபுரம் எழுதியாச்சு, திருமலை, திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர், திருவயந்தபுரம், இப்படி க்ஷேத்திர யாத்திரை. இந்த க்ஷேத்திர யாத்திரையெல்லாம் ஆக்குராண்டவன் ஒரு ஸ்லோக ரூபமாகவே சாதிச்சு வச்சுருக்கார். தேரந்தூர் ஆண்டவன் பிரபாவ சதகம்னு இந்த பிரபாவ சதகத்தை அடியேன் ஒரு 8 வருஷம் முன்னாடி பாதுகையில் வெளியிட்டேன். அது மொத்தம் கிரந்தாட்சரத்தில் இருக்கும், நானும் கிரந்தாட்சரத்தில் தான் அதை அப்படியே வெளியிட்டேன். வெளியிடச்சே சம்ஸ்கிருத ஸ்லோகமாக இருக்கேன்னு அதுக்கு பக்கத்தில் சைட் பை சைடு அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்துக்கு தமிழ் அர்த்தமும் எழுதி வெளியிட்டேன். அதனால் அதில் என்ன விசேஷம்னா, ஆக்குராண்டவன் ஆச்சாரியனை அனுபவித்து சொன்ன விஷயங்கள், அப்புறம் அந்த அனுபவித்து சொன்ன விஷயங்கள்லேயும் அது ஆக்குராண்டவனே அனுபவித்து தேரவந்திராண்டவனை சொன்னது, அதுதான் இங்கே ஸ்பெஷல். அடுத்த ஆச்சாரியராக வரப்போகிறவர், அடுத்த ஆச்சாரியன் தன்னுடைய ஆச்சாரியரை அப்படி நினச்சி ஸ்லோகங்களை அனுபவித்து சொன்னதுன்றது அது ஒரு அந்த ஒரு இமீடியட்டு ப்ரெசன்டேஷன் இல்லையா, அது ரொம்ப அது முக்கியமான விஷயம். அதில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் விசேஷமாக இருக்குது, அதான் இன்னைக்கு சொல்ல மாட்டேன் போல இருக்கு. நாயை எடுத்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டே வந்து அந்த விஷயத்தை சொல்லணும். ஆண்டவனுடைய சரம கைங்கரியம் எவ்வளவு ரொம்ப பிரமாதமாக எல்லாரும் பாராட்டும்படியாக போக்கியமாக நடந்தது அப்படின்றத அதுக்காகவே நிறைய ஸ்லோகங்கள் சாதிச்சிருக்கிறதுல சுவாமி காஞ்சி அதில் சொல்லிகிட்டே வரைச்சு காஞ்சிபுரம், திருப்புக்குழி, சோழசிம்மபுரம், திருமலை, திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர், திருவேந்திரம், இந்த மாதிரியாக யாத்திரையை பண்ணியாச்சு. எந்த இடத்துக்கு போனாலும் சரி, உடனே வந்தோம் போனோன்றதே கிடையாது, எந்த இடத்துக்கு போனாலும் சில மாதங்கள் சில வருஷங்கள் தங்கியிருந்து தான் ஆகும். திருவேந்திரபுரத்தை வந்து தேசிகனை அனுபவிச்சுண்டு தேவநாதனை அனுபவிச்சுண்டு ரொம்ப நாள் எழுந்திரளியாச்சு. அங்கே பாதுகாசகாசர காலக்ஷேபம் பூர்ணமாக சாதிச்சாச்சோம். பாதுகாசகாசரம் காலக்ஷேபம் அப்பப்போ சாதிச்சுட்டே இருந்தாகும், அங்கே திருவேந்திரபுரத்தில் பூர்ணமாக சாதிச்சாச்சு. என்னமோ தெரியல, அந்த காலத்தில் இந்த ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டிலாம் இல்லை. பாதுகாசகாசரத்தை தேரவந்தூர் ஆண்டவன் திருவாக்காலே அதை கேட்டு அதை கேட்டு அந்த வார்த்தைகளை திருப்பி அப்படியே கேட்கணும்ன்ற கொடுப்பனை இல்லாமல் போயிடுத்து. அது அப்புறம் இப்போ தான் திருக்குடந்தாண்டவன் காலத்தில் தானே ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டிலாம் வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி ஃபெசிலிட்டி கிடையாதோ இல்லையோ. அப்போ திருவேந்தபுரத்துலேருந்து மன்னார்குடி கேள்வியாச்சு, மன்னார்குடி ராஜகோபாலன் நிரவதிகம் அனுபவிச்சாச்சு. ரொம்ப இஷ்டமான பெருமாள், சில பெருமாள்லாம் சில ஆச்சாரியாளுக்கு ரொம்ப இஷ்டம். அதில் தேரந்தூர் ஆண்டவனுக்கு மன்னார்குடி ராஜகோபாலன் இடத்துல ரொம்ப இஷ்டம், அது ரொம்ப 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 இஷ்டம் அப்படின்னு சொன்னால் கடையில் தேவருமால தான் சொல்லணும். அங்கே தான் கடைசியாக எத்தனை நாட்டு கேள்வியாச்சு. ஸ்ரீரங்கம் தான் அவருக்கு கண்கண்ட பெருமாள், அங்கேயே தான் இருந்தார், அங்கேயே தான் ஆச்சாரியால் இடத்துல அனுபவிச்சார், அங்கேயே பூர்வாசிரமத்தில் எழுந்தாச்சு. அப்புறம் திருப்பியும் ஸ்ரீரங்கத்துக்கு எழுதி இப்போ ஆச்சாரியராக திருப்பியும் எழுதினதுக்கு பிறகு திருப்பி இங்கே திருப்பி தொடர்ந்து 7 வருஷம் தொடர்ந்து 7 வருஷம் ரங்கநாதன் சேவிச்சுன்னு எழுதியாச்சு. மன்னார்குடிலேருந்து ஸ்ரீரங்கம் எழுதி 7 வருஷம் எழுதியிருந்தாச்சு. அதுக்கப்புறம் சேதுக்கரைக்கு எழுதியாச்சு, ஆழ்வார் திருநகரில் ஆழ்வாரை சேவிச்சுண்டு, நவதிருப்பதி, வானமாவில், திருக்குறங்குடி, அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரொம்ப நாள் எழுதியிருந்தாச்சு, 1 வருஷத்துக்கு மேலே எழுதியிருந்தாச்சு. அப்புறம் திருக்குடந்தைக்கு எழுதியாச்சு. அப்போ தான் திருக்குடந்தையில் தான் ஆண்டவன் திருக்குடந்த ஆண்டவன் அன்வைச்சார். அதுக்கப்புறம் பாதுகாசகாசரம் அங்கே திருக்குழந்தை எழுதுறதுக்கே தான் வி கே ராமானுஜாச்சாரை கொண்டு கொஞ்சம் ப்ரூஃப் ஆக சொல்லி பாதுகாசகாசரம் வியாக்கியானம் சொந்த வியாக்கியானமே அனுகிரகிச்சாச்சு ஆண்டவன். அது 860 ஸ்லோகம் வரைக்கும் சொந்த வியாக்கியானமே இருக்குது, அதுக்கு மேற்கொண்டு ஆக்கூர் ஆண்டவன் வியாக்கியானம் பண்ணி பூர்த்தி பண்ணி கொடுத்துருக்கார். அது ஆசிரமத்தில் அச்சாயி கிடச்சிருக்கு. அது ஒரு பெரிய உடுப்பினை என்னென்னா, அந்த புஸ்தகத்தை இப்போ அடியேன் பிரகிருதம் ஆண்டவனுடைய சஷ்டியத்தை பூர்த்தியும் போது திருப்பி ஆசிரமத்து மூலமாக வெளியிட்ட போது அடையேன் தான் அதை திருப்பியும் அச்சுட்டு வெளியிட்டேன். அது ஒரு சந்தர்ப்பம், ஒரு அது ஒரு அனுகிரகம் தானே, பாதுகைகள் அனுகிரகம், தேரந்தூர் ஆண்டவன் அனுகிரகம், அது பிரகிருதம் ஆண்டவனுடைய சஷ்டியப்த பூர்த்தி மகோத்சவத்தின் போது வெளியிட்டாச்சு. அது வெளியிட்டு இப்போ ஆச்சு 17-18 வருஷம் ஆயிடுது, 17 வருஷம் ஆயிடுது. அந்த புஸ்தகத்தை தேரந்தூர் ஆண்டவனுடைய அதே புஸ்தகத்தை திருப்பியும் வெளியிடும்படியாக ஒரு கொடுப்பனை கிடைச்சிது. அது ஒரு சந்தோஷம் அடி எனக்கு, அதுக்காக அதை சொல்லிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அதாவது அது அப்படி எழுதியிருந்தாச்சு. கடைசியாக காஞ்சிபுரத்தில் தான், காஞ்சிபுரத்தில் எழுதிச்சே தான் அங்கே தான் சஷ்டிபத பூர்த்தி மகோத்சவமாக ஏற்பாடாயிருந்தது. ஏற்பாடாயிருக்குச்சே திருத்து அப்போ பெருமாளுக்கு விசேஷமாக லக்ஷார்ச்சனை பண்ணியாச்சு. சஷ்டிபத பூர்த்திக்கு முன்னால் விசேஷமாக லக்ஷார்ச்சனைகள்லாம் பண்ணி கொண்டு அங்கே எழுதிருக்கே ரொம்ப, அங்கே பூர்ணமாக ஒரு 2 வருஷம் எழுதியிருந்தாரோ இல்லையோ, அதனால 2 வருஷத்துக்கு மேலே எழுதியிருந்தாரு சொல்கிறான். அப்படி எழுதிருக்குச்சே தேவபெருமாளுக்கு நிறைய சமர்ப்பிச்சாச்சு. கிடைச்சதெல்லாம் தேவபெருமாளுக்கு தான். லக்ஷார்ச்சனை பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. அதனால் லக்ஷார்ச்சனைனா திருத்துழாயால் பண்ணணும். திருத்துழாயானா யாராவது கொண்டு வந்து கண்டவா கொண்டு வந்து பொறிச்சு தேவபெருமாளை சமர்ப்பிச்சா அது சாஸ்திர விரோதம். அது பெருமாளுக்கு திருத்துழாய சமர்ப்பிக்கிறதுக்குன்னு ஒரு சாஸ்திரம் இருக்கோ இல்லையோ, அந்த சாஸ்திர பிரகாரம் தானே சமர்ப்பிக்கணுங்கன்னு சிஷியாளிடத்தில் சிஷியாளிடத்தில் சவாவா ஆற்றுல தோட்டத்தில் நந்தவனத்தில் இந்த மாதிரியான பெருமாள் தோட்டத்தில் கிடைக்கிற திருத்துழாய்களை அது சொன்னால் அப்புறம் எப்படி திருத்துழாயை பறிக்கணுமோ அது போல் பித்திரு தினங்களை பறிக்கக்கூடாது, வெள்ளி செவ்வாய் ஞாயிறில் பறிக்கக்கூடாது, அதே மாதிரியான மாத பொறுப்பு தர்ப்பண தினங்களில் பறிக்கக்கூடாது, துவாதசிலையை பறிக்கக்கூடாது, இப்படியா நியமங்கள்லாம் இருக்கும் இல்லையோ. இந்த நியமங்களுக்கு உட்பட்டு திருத்துழாயை கிரகித்து சுத்தமாக இருந்து அதுக்கு துளசி அமிர்த ஜென்மாசி சதாத்வம் கேசவப்பிரிய மந்திரத்தை சொல்லி அந்த மாதிரியான கிரகிக்க சொல்லி சிஷியாவை கிரகிக்க சொல்லி நிறைய திருத்துழாயை சேர்த்து 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 பெருமாளுக்கு அந்த திருத்துழாய் ஆச்சாரமும் குறையக்கூடாது, லக்ஷார்ச்சனையும் நல்லா நடக்கணும். அது மாதிரிலாம் பெருமாள் அனுபவிச்சான்னா சாஸ்திரியமாக அனுபவிக்கணும். அந்த ஏதோ அனுபவத்தில் அசாஸ்திரியமாக அனுபவிக்கிறதுன்றதுலாம் கிடையாது. அது அதுவும் சாஸ்திரியமாக அனுபவிச்சு சாஸ்திரம் தானே பெருமாளுக்கு திருவுள்ளம். பெருமாள் திருவுள்ளமாக தானே காரியத்தை செய்யணும். நமக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு காரியத்தை பெருமாளுக்கு தலையில் கட்டுவாளான்னு அது மாதிரி திருத்துறையை லட்சார்ச்சனை பண்ணிச்சே கூட அவ்வளவு 4 திருக்குடைகள் ஆச்சரியமாக பெருசு பெருசாக சமர்ப்பிச்சு நான் அவருக்கு கொடை, வரதனுக்கு கொடைன்னா பெரிய பெருமை. 4 திருக்குடைகள் அவரை வரதனுக்கு சமர்ப்பிக்கச்சே, தாயாருக்கும் வரதனுக்குமா சமர்ப்பிக்கச்சே, இந்த தாயாரையும் வரதனையும் நமக்கு தெய்வம்னு காட்டி கொடுத்த சுவாமி தேசிகனுக்கு சமர்ப்பிக்க வேண்டாம்னு தேசிகனுக்கு 2 கூடை. காஞ்சிபுரத்தில் எழுதியிருந்த போது சிறந்தூர் ஆண்டவனுக்கு ஒரு பெரிய பரமானந்தம் என்னென்ன, அந்த திருப்புல் தேசிகனை அவதாரஸ்தலத்தில் சேவிக்கிற அந்த ஒரு சந்தோஷம். அந்த ஆச்சாரியன் அவதாரத்தில் தேசிகனை சேவித்த அழகுன்னா தேரந்தூர் ஆண்டவனிடத்தில் எப்படியாக்கும் ஒரு பெரிய உத்தியோகத்தில் அப்பேற்பட்ட கம்பெனி ரொம்ப பெரிய முதலாளி வந்தான்னா ஒரு க்ஷணம் அவனுக்கு ஒரு க்ஷணம் ஒரு பிடிக்காத ஒரு காரியத்தை பண்ணிட்டா விஷயம் உத்தியோகத்திலேருந்து அடுத்த க்ஷணம் தூக்கி அடிச்சிருவான் அப்படின்னு அந்த அளவுக்கு பாஸ்வரார் பாஸ்வரார்னு சொன்னால் என்ன பயபக்தியோட அந்த ஒரு கம்பெனியில் மற்றவாள்லாம் அவளுக்கு வேலை செய்வாளோ அந்த மாதிரியான பயபக்தி விசுவாசம் அந்த கண் அசைவை பார்த்து உடனே புரிஞ்சுண்டு வேலை செய்கிறது நடுக்கத்தோடு செய்கிறது என்று அந்த மாதிரியான ஒரு பாஸுக்கு என்ன பாஸர் இடத்துல எவ்வளோ பயப்படுவாளோ அதுபோல் அந்த ஒரு தேசிகனிடத்துல அவ்வளோ பயம். ஏன்னா பயம்னா என்ன தண்டிச்சுட போகிறாரோ அப்படின்னு இல்லை, அந்த பாஸுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையினாலே வரக்கூடிய பயம் உண்டு. அதுபோல் எப்பேற்பட்ட ஆச்சாரியன் என்னமா சாதிச்சிருக்கார், எப்படி வேதத்தெல்லாம் எப்படி குடஞ்சு கரைச்சி கரைச்சி எடுத்து கொடுத்துருக்கார், அவர் எந்த மாதிரி சொல்லி கொடுத்த காலம், வைஷ்ணவம்னா இந்த ஆச்சாரியன் காட்டி கொடுத்தது தானே என்று அவரிடத்துல அவ்வளோ விசுவாசம். அந்த திருமேனியில் சேவிக்கணும்னு சொல்லுவான், தேசிகனை சேவிக்கச்சே தேரந்தூராண்டவனுடைய திருமேனியில் பார்க்கணும். அந்த பக்தின்றது என்ன மாதிரி பயபக்தி, என்ன விசுவாசமான பக்தி, எவ்வளவு பிரீதியான பக்தின்னு அவர் கண்ணும் கண்ணீரோட உடம்பெல்லாம் சிலித்து போய் தேசிகன் சாதிக்கிற தூலஸ்தூலான் முகலையர் விபிரதோ பாஷ்பவிந்தோன் தன்யா கேஜின் வரதபத சம்சதம் பூழையந்த சுவாந்தைரந்த நிபுரதனையனை சுவாதயந்தே பதந்தே. பா உன்னை தேவிக்கச்சே மகான்கள் கண்ணில் கண்ணீரோடு அப்படியே சொட்ட 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 உடம்புலாம் புல்லரிச்சு போய் அந்த உன்னை சேவிக்கிறதோ உன்னை சேவிக்கிற மகான்களோட உன்னை சேவிக்கச்சே தான்பா பரமானந்தமாக இருக்குன்னு அவர் அந்த எந்த மகான தேசியத்தை நினைச்சுட்டு சொன்னார்ன்றத தேரவேந்தர் ஆண்டவனை நினைச்சிருந்தா தான் சொல்லணும். அந்த மாதிரியாக தேரவேந்தர் ஆண்டவனை அப்படி அவ்வளோ அழகாக பக்தியாக அப்படியே விசுவாசத்தோட உடம்புல மயிர்கோவில் வச்சத்தோடைய ஒரு பயபக்தியோடையும் விசுவாச பக்தியோடையும் பிரீத்தி பக்தியோடையும் சேரவேந்திர ஆண்டவன் தேசிகனை சேவிக்கிற அழகு அவ்வளோ என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. கண்ணும் கண்ணீருமா தேசிகனை சேவிச்சுன்னு ஆச்சரியமா எழுந்திருந்தார். அவர் ரொம்ப புண்ணியம் பண்ணிவிட்டார். எப்படியெல்லாம் பெருமாள் அனுபவிச்சதுனால அவர் ரொம்ப புண்ணியம் பண்ணிவிட்டார். அதனால சீக்கிரமே பெருமாள் கொண்டு விட்டார். இந்த இப்போ ஏற்பட்ட சுவாமிக்கு இனிமேல் முக்தானுபவம் தான் கொடுக்கணும். சம்சார அனுபவத்தில் வாண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்காம இருக்கச்சே ஆடி கிருஷ்ண பஞ்சமி இன்னைக்கு 80 வருஷம் முன்னாடி யாரும் எதிர்பார்க்கல. அடுத்த மாதம் ஆண்டவனுக்கு விசேஷமாக நடக்க போகிறது அப்படின்னு நினச்சின்னு இருக்குச்சே, சஷ்டிபத போட்டு நடக்க போகிறதுன்னு நினச்சின்னு இருக்குச்சே. சுவாமிக்கு பிருந்தாவன உற்சவம் தான் நடந்தது. ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. கடைசியில் பிருந்தாவன உற்சவம் தான் சுவாமிக்கு நடந்தது. என்ன பண்ணுறது, அது மாதிரி இருந்தது. அப்போ இருந்தவாள்லாம் ரொம்ப கிளேசப்பட்டுண்டா, ரொம்ப கஷ்டப்பட்டுண்டா. ஆனால் இருந்தாலும் சுவாமியுடைய பெருமைக்கு தகுந்தா போலே அவருக்கு சரம கைங்கரியம் நடக்கணும்னு சரம கைங்கரியத்தை அவ்வளோ விசேஷமாக ரொம்ப வசதியாக நடத்தி வச்சா. சுவாமி சாதிக்கிற ஆக்கூர் ஆண்டவன் சொல்லச்சு, வியாசோசோ வேத பாடே ஸ்ருதி மகுட குரவேத சீர்ஷஸ்ய பாடே பாஷ்யோக்தோ பாஷ்யகாரா ஷடமதன முனி திராவிடம் நாய பாடே தர்க்கோக்தோ கௌதமோசோ பிரவச்சன சமயே ஸ்ரீஹயக்ரீவமூர்த்தி காணாதோ நூத்ன தர்க்கே பிரவிவிசுரதிகம் தற்சதாச்சாரியபரியம். ஆக்குராண்டவன் சாய்க்கிற வியாசரை சேவிச்சேன் நான், நேர சேவிச்சேன் ஆண்டவனிடத்துல, சாட்சாத்து தேசிகனை சேவிச்சேன் வேதாந்த காலக்ஷேபத்தில். பாஷ்யம் சொல்லணும்னா பாஷ்யக்காரரையே அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோன்னு இல்லை, பாஷ்யக்காரரை நேர சேவிச்சேன். அவன் திருவாய்மொழியினுடைய அழகை அனுபவிக்கணும்னா நம்மாழ்வாரிடத்திலே கேட்கலாம், அடுத்தது தேரந்தூர் ஆண்டவனிடத்திலே கேட்கலாம். சாட்சாத் ஹயக்ரீவனே பேசுகிறா போலே, ஹிருதயத்துக்கு நெஞ்சத்து எதமான ஸ்ரீ சூக்திகளாக இருக்கும். தர்க்கசாஸ்திரத்திலே கணாத மகர்ஷி தான் பிரவர்த்தகர். தர்க்கசாஸ்திரம் சொல்லச்சே கணாதர் வந்து பாடம் சொல்லிட்டு போகிறா போல இருக்கும். அது எப்பேற்பட்ட ஆச்சாரியன், அவரை இழந்துட்டோமே என்று ரொம்ப கிளேசப்பட்டு ஸ்லோகம் சாதிச்சிருக்கார். ஸ்ரீ பீஷ்மோ பிரம்மச்சரியே ச சுக முனிவரஹா பால்ய வைராக்கிய மார்க்கே கர்மானுஷ்டான சைல்யாம் ஜனக நரபதிர் தாதிருதாயாஞ்ச கர்ணா தர்மேசௌ தர்மபுத்ரஹ சரணகத ஜனா வேட்ட தானே ஜ ராமஹ தத்ராதா பாதுகானாம் பரிசரண விதௌ தத்ப்ரவிஷ்யே வதஸ்துஹு தத்ராதா பாதுகானாம். பாதுகாரா திருமண்ணச்சே, எங்கள் ஆச்சாரியன் சாட்சாத் பரதன் போலே இருப்பாரு. பிரம்மச்சரியத்திலே பீஷ்மன் போலேயாச்சே. அந்த வைராகியத்திலே சாட்சாத் சுக முனி போலே இருப்பாரு. கர்மானுஷ்டானம் பண்ணச்சே ஜனகர் போலே கர்மானுஷ்டானம் ஸ்ரத்தையா பண்ணுவாரு. கொடுக்கச்சே கர்ணன் போலே பெரிய மனசோடே கொடுப்பாரு. தர்மபுத்திரன் போலே தர்மானுஷ்டானம் பண்ணுவாரு. சரணாகதர்களை ஜீவிக்கச்சு உஜீவிப்பிக்கச்சு ராமன் போல அனுகிரகம் பண்ணுவாரே. அப்பேற்பட்ட ஆச்சாரியரை இழந்துட்டனே என்று ரொம்ப அழுது எழுதியிருக்கார் சுவாமி. பக்தோ பிரஹ்லாத நாமா சகில சகுரு, பக்தோ பிரஹ்லாத நாமா. பிரஹ்லாதன் சின்ன குழந்தையா இருக்கச்சே அவன் எப்படி ஆக்கும், ஹரி 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 ஹரின்னு அப்படியே கண்ணில் கண்ணீரோடு ஆனந்த கண்ணீரோடு இருந்தாலும் அது மாதிரின்னா எழுந்திருந்தார் ஆச்சாரியன். புரகுரு புத்தி ப்ரகஸ்பதி போலே இருந்தார். எந்த விஷயத்தையும் ஆலோசிக்கிறதுலே சாட்சாத்து திவ்யாச்சாரே சவசிஷ்டா, வசிஷ்டர் போலே எழுந்திருந்தாலே ஆச்சாரத்தை அனுஷ்டிக்கச்சே. கைங்கரியம் பண்ணச்சே லக்ஷ்மணா கிங்கரத்வே, கைங்கரியம்னா லக்ஷ்மண் இளைய பெருமாள் பண்ணா போலே இருக்குமே. ராமன் அனுபவிக்கச்சே ஸ்ரீமந்த் வால்மீகி யோகி ரகுவர சரிதாவி பாவோ பக்லப்தோ ராமா ராமான்னு பெருமாள் அனுபவிக்கச்சே. எப்படி எப்படியெல்லாம் அனுபவிப்பார், என்னமா இருந்தார் ஆச்சாரியன். சா தத் பிரீதி சகஜ கருணா சா ச மைத்ரி ஜனானாம் தச்சாஹ்வானம் ததனுகுஜல பிரஷ்னபூர்வாபிலாப தத்வாத்சல்யம் சகல விழய க்ஷுத்விபாசாதகத்வம் தத்சர்வம் மே ஸ்மரண விழயம் நைவ சம்சாம்யதீவ. சா தத் பிரீதி, அன்பு என்றால் ஆச்சாரியனிடத்திலே தானே கண்டேன். கருணை என்றால் தேரந்தோராண்டு நடத்தில தானே பார்த்தேன். நட்பாக சுகுத்தாக நல்ல வார்த்தைகள் பேசுவதெல்லாம் இந்த ஆச்சாரியரிடத்துல இப்போ இவரிடத்துல தானே பார்த்தேன். குசல பிரச்சனை பண்ணுவார், என்ன அழகா இருக்கும், எவ்வளவு இதமா இருக்கும், நெஞ்சுக்கு வருடி விட்டா போல இருக்கும். தத்து வாத்சல்யம் சகல விஷய சுத்விபா சாதகத்துவம், ஆண்டவனுடைய வாத்சல்யத்தை அனுபவிச்சாலே போறும், சம்சாரத்துல வேற எந்த தேவையும் வேண்டாம்னு தோணும். ஒரு ஆசையெல்லாம் இது எந்த விஷயத்துல ஆசைய போக்கடிக்கிறதுக்கு ஆண்டவரிடத்துல போய் ஒரு வார்த்தை அவர் அன்பா பேசிச்சு கேட்டா போறோம், லோகத்துல இருக்கிற சகல ஆசைகளும் தீர்ந்து போயிடும். அந்த மாதிரியான வார்த்தைகள், என்ன பிரீதி, என்ன கருணை, என்ன மைத்ரி, என்ன குசல பிரசனம், எவ்வளவு அன்பான வார்த்தைகள், எவ்வளவு ஆச்சரியமான வாத்சல்யங்கள், இதெல்லாம் நான் இனிமேல் எப்படி நினைச்சுண்டு வாழப்போறேனா, இல்லைனா மறந்து பழைக்க போறேனா, எப்படி இந்த ஆச்சாரியரை இழந்துட்டனே என்று ரொம்ப அழுது எழுதியிருக்கார் சுவாமி. தாக்கூர் ஆண்டவன் பூர்வாசிரமத்தில் கைங்கரியம் ரொம்ப நேரம் நடந்தது. சக்கரவர்த்தி சுவாமின்னு ஒரு சிஷ்யர், அவர் தான் மொத்த கைங்கரியத்து மொத்த செலவையும் அடியனே பண்ணிவிடுறேன் அப்படின்னார். அவர் நிறைய செலவழித்தார். பிரம்மரதம் ஆச்சரியமாக நடந்தது காஞ்சிபுர வீதிகளிலே. ஆச்சாரியன் எழுதிட்டார், இப்போ காஞ்சிபுர வீதியிலே வீதியே தெரியாது, நாலு வீதிகளிலும் எழுச்சி வீதியே தெரியாது, அத்தனை ஜனக்கூட்டம். பெருமாளுடைய மாலைகள், தேவப்பெருமாள் மாலை, தேசிகன் மாலை, ஸ்ரீபெரும்புதூர்லேயே இந்த மரியாதைகள் எல்லாம் வந்து பிரம்மரதம் ஆச்சரியமாக. அத்தனை பேரும் இந்த வைஷ்ணவ வடகலையார் தெங்கலையார் வித்தியாசம் கிடையாது, பெரியவாள் சின்னவாள் வித்தியாசம் கிடையாது, அது எல்லாம் சகல இத்தனை நம்ம சம்பிரதாயம் வேற சம்பிரதாயம் எந்த வித்தியாசமும் கிடையாது. அத்தனை பேரும் திரண்டு வந்து ஆச்சாரியனுடைய பிரம்மரதத்தை நடத்தி வச்சா, ஆச்சாரியனுடைய திருமேனிக்கு திருமஞ்சனம் பண்ணி வச்சா, புண்ணிய தீர்த்தங்கள்லாம் திருமஞ்சனம் பண்ணி வச்சு காஞ்சிபுரம் ஆசிரமத்திலே பிருந்தாவனம் பள்ளிப்படுத்திட்டு அனந்த சரஸு காஞ்சிபுரத்தில் இப்போ சிவபெருமாள் சன்னதியில் திருக்குளத்தில் அனந்த சரஸு தீர்த்தாமாடினா, அந்த தீர்த்தாமாடின சந்தர்ப்பம் எப்படி இருந்ததுன்னா, அந்த காலத்திலே தேவப்பெருமாளுடைய தீர்த்தவாரி தினத்திலே கோலம் நாலு கரையும் ஜனங்கள் கொள்ளாமல் எப்படி நிரம்பி இருந்து தீர்த்தமாடுவாளோ அதுபோல யாக்கும் சுவாமியினுடையதான பிருந்தாவனத்துக்கு அனந்தரம் அந்த அவபிரத ஸ்நானம் சுவாமியினுடையதான திருதண்டத்தை கொண்டு வந்து இங்கே ஜலத்தில் தியாகம் பண்ணி அது சுவாமியினுடைய பூர்வாசிரம குமாரர் அவர் ஸ்நானம் பண்ணச்சு கூட ஸ்நானம் பண்ணுறதுக்கு அந்த பிருந்தாவன காலத்தில் அவபிரத ஸ்நானம்னு சொல்லுவாது. அந்த அவபிரத ஸ்நானத்தினுடைய புண்ணிய விசேஷம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒரு மகாமூர்த்தியாய் சன்னியாசியாய் உயர்ந்ததான ஆசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சுண்டு எழுந்தருள் இருந்த பெயர்பட்ட சன்னியாசி சாட்சாத்து பிரம்ம சாயுஜ்யம் அடைகிறார் என்று சொல்லும்போது அப்பேற்பட்டவருடைய திருமேனி உண்டு. அந்த அந்த திருமேனிக்கு கைங்கரியம் பண்ணி சரம கைங்கரியத்தை பண்ணி அந்த அவர் தரிச்சுண்டு கையிலே திருதண்டத்தை ஏந்தி கொண்டு லோகமெல்லாம் இந்த சன்னியாச தர்மத்தை அப்படி வசதியாக லோகத்துக்கெல்லாம் காட்டி கொண்டு இருந்த அந்த அந்த திருதண்டத்தை அங்கே தியாகம் பண்ணுவா. அது தியாகம் அது அப்படி அந்த கொண்டு வந்து தியாகம் பண்ணச்சே அதில் அப்போ அது பண்ணுறது அது மாதிரி அதிலிருந்து அது மாதிரியாக ஸ்நானம் பண்ணுவா. அந்த ஸ்நானம் பண்ணச்சே திருதண்டத்துலேருந்து ஒரு கொம்பு எடுத்துன்னு வருவான்னு நினைக்கிறேன். அதை கொண்டு தியானம் பண்ணுவா, பூர்ணமாக எடுத்துன்னு வரதில்லை. அது தியானம் பண்ணிவிட்டு ஸ்நானம் பண்ணுவா அனந்த சரஸ்லே. அப்போது எல்லாரும் அது குழம்பூரா நிரம்பி இருந்ததுன்னு சொல்றா. அந்த மாதிரியான அவரும் பத்து நாள் கைங்கரியம், பத்து நாளும் வேதம் என்ன, இதிகாசம் என்ன, புராணங்கள் என்ன, பாஷ்யம் என்ன, தேசிய கிரந்தங்கள் என்ன, அது விசேஷமா பாதுகாசாஸ்திரம் என்ன, எல்லா பாராயணங்களும் ரொம்ப ஒன்று கூட குறையாம, அதுவும் பத்து நாளும் நூற்றுக்கணக்கான பேர், அதுவும் கடைசி நாள் ஆயிரக்கணக்கான பேருக்கு தலிக அத்தனை பேருக்கும். ஏழு திருமாளிகைகளே காஞ்சிபுரத்திலே தலிக நடந்தது அப்படின்னு சொல்லுவா. ஏழு திருமாளிகைகளே காஞ்சிபுரத்தில் ததியாராதனை நடந்துதான் பெருமாள் பரிவட்டங்கள் மாலைகள் எல்லாம் வந்து ஆச்சரியமாக நடந்ததுன்னு சொல்லி எழுதி வச்சிருக்க. அந்த கடைசி நாள் ஒவ்வொருத்தருக்கும் சுவாமிகளுக்கெல்லாம் எல்லா திருநட்சத்திரம் பரமபதிச்ச அன்னைக்கும் அத்தனை சுவாமிகளுக்கும் ஒரு ரூபா தட்சிணையா. அது ஒரு ரூபா தட்சிணைன்றது 80 வருஷம் முன்னாடி ரொம்ப பெருசு போல தெரியுது. இன்னைக்கு அதனுடைய வேல்யூ இல்லாமல் நமக்கு தெரியல. ஆக்குர் ஆண்டவன் சாதிச்சிருக்கார் எல்லாருக்கும் ஒரு ரூபா தட்சிணை. அதே போல பத்து நாளும் நிரவதிகமான செலவு பண்ணி கைங்கரியம் நடந்தது. அப்புறம் கடைசி நாள் திருப்பியும் இல்லை, கிருஷ்ணன் ஒரு சுவாமி அவர் நிறைய சமர்ப்பிச்சார் அப்படின்னு சொல்றார். அன்னைக்கும் கடைசி நாளும் எல்லாருக்கும் ஒரு ரூபா தட்சிணை. அது தவிர அந்தந்த சுவாமிகளுக்கு மொத்தம் 16 சுவாமிகள் ஏகோதிஷ்டத்துக்கு ஏகோதிஷ்ட தினத்துல இப்போ 3 பேர். அப்புறம் சபிண்டீகரண தினம் அந்த மாதிரியான தினம் 12 நாள் வரதோ இல்லையோ அன்னைக்கு 13 பேர். எல்லாருக்கும் நிறைய சமர்ப்பிச்சு விசேஷமாக நடந்தது. இதெல்லாம் எழுதி வச்சு ரொம்ப கண்ணீரோடே முடிச்சிருக்கார் சுவாமி. ஆக்கூர் ஆண்டவன் எப்பேற்பட்ட ஆச்சாரியர் இவரெல்லாம். அடுத்து ஆக்கூர் ஆண்டவன் தேரவந்தூர் ஆண்டவனிடத்தில் எவ்வளவு பக்தி வச்சிருந்தார், என்ன எவ்வளவு அந்த விசுவாசம் இருந்தார்ன்றத திருப்பியும் ஆக்குராண்டவன் சரித்திரம் வரைச்சே சொல்லணும். ஆக்குராண்டவன் சஞ்சாரமாக எழுதிட்டு திருப்பியும் சமயம் காஞ்சிபுரத்தில் எழுதிச்சு, காஞ்சிபுரத்தில் அந்த பிருந்தாவனத்தை தேரந்துராண்டவனை பிருந்தாவனத்தில் சேவிக்கிச்சு கதறி போய் மகானுபாவா 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 மகானுபாவான்னு கதறி 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 கண்ணீரோடு விழுந்து 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 சேவிச்சத நேரில் இருந்து பார்த்தவா எப்போ அந்த தேரவிந்துராண்டவனை எவ்வளவு ஹிருதயத்திலே ஆக்குராண்டவன் தரிச்சு அவரையே தனக்கு கண் கண்ட ஒரு வழித்துணையாக வச்சுண்டு சன்னியாசாசிரமத்திலே அப்பழுக்கு இல்லாமல் நடத்திண்டு ஆண்டவன் சம்பிரதாயத்தை காப்பாத்தினார் அப்படின்றது அந்த அழுகையில அன்னைக்கு பார்க்கலாம். மகானுகாவா 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 என்று தேரவந்தூர் ஆண்டவனுடைய திருவடியிலே கதறி கதறிண்டு வந்து சேவிச்சார் ஆக்குராண்டவன் சொல்லுவார். இப்படி தேரவந்தூர் ஆண்டவனுடைய ஒரு அபாரமான சரித்திரங்களை அவருடைய வைபவங்களை சொல்ல சொல்ல ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் அத்தியாசிரியமாயும் ரொம்ப பிரேமத்தை வளர்ப்பதாயும் ஆச்சாரிய பக்தியை கொடுப்பதாயும் கௌரவத்தை கொடுப்பதாயும் ஆண்டவன் சம்பிரதாயத்துக்கே ஒரு பெரிய ஏத்தமாயும் இருந்தது. இதை சொல்ல சொல்ல நாழி ஆகிடுத்து, கொஞ்சம் க்ஷமிச்சுக்கோங்க. இன்னைக்கு சொல்ற முடிக்கிற நாழியோட அதிகமாக்கிட்டேன். கவிதார் கசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நம.
அடியன்தாசன் சுவாமி இவ்வளவு சொல்றதுக்கு ஒரு சுவாமி கேளுன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதே போல ஆண்டு வந்தும் கேட்க கேட்க ரொம்ப இதுவா இருக்கு சுவாமி. ரகுவீதருக்கு ரொம்ப ரொம்ப அடியன் எல்லாரும் ரொம்ப கிருத்தக்னத.
சரி அடியன்
அடியன் அடியன் தாசன்.